சோதனைகள் மத்தியில கர்த்தருக்காக சாதிப்பது எப்படிங்கறதுதான் நம்ம தலைப்பு. அது ரெண்டாவது பகுதியை இப்ப நம்ம பார்க்க போறோம். முதலாவது செய்தியில சோதனைகள்ங்கிறது மனுஷ வாழ்க்கையில சகஜமா வர்றது. விசுவாசியா இருந்தாலும் அவிசுவாசியாக இருந்தாலும் சோதனைகள் படணும். வாழ்க்கையில பாடுகள் துன்பங்கள் வந்தே தீரும், சரிங்களா? வந்தே தீரும். அப்படி வருகிற பொழுது கிறிஸ்தவனா இருக்கிறவனுக்கு தான் அந்த சோதனைகளை தாங்கி பொறுமையோட சகித்து வெற்றி காணுவது கிறிஸ்தவனுக்கு தான் முடியும். அவிசுவாசிக்கு அது முடியாது. அவிசுவாசிக்கு அது முடியாததுனால தான் மனக்குழப்பங்கள் மிகுந்து அவன் எங்க மென்டல் ஆஸ்பத்திரிக்கு போயிடுறான். தற்கொலைகள்லாம் நிறைய நடக்குதா இல்லையா? அது மேல்நாட்டிலையும் நடக்குது, எங்கேயும் நடக்குது. ஏன்? அவனால் அதை தாங்கிக்கவே முடியாது. அவன் அப்புறம் சைக்காலஜி சைக்கியாட்ரிஸ்டுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறான். ஆனால் கிறிஸ்தவனுக்கு சைக்கியாட்ரிஸ்ட் தேவையில்லை, சைக்காலஜிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் தற்கொலை செஞ்சுக்க மாட்டான், அவன் மென்டல் ஆஸ்பத்திரிக்கும் போக மாட்டான். புரியுதா உங்களுக்கு? ஏன்? நமக்கு ஆண்டவர் இந்த பொறுமைகள் பாடுகள் துன்பங்கள் எல்லாத்தையும் கவலைகளை எல்லாம் தாங்கி பொறுமையோடு சகித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு பலத்தையும் அதுக்கு தேவையான ஆயுதங்களாகிய ஜெபம், வேத வாசிப்பு, கர்த்தர்ல தங்கி இருக்கிறது, பரிசுத்தாவே போராட்டத்துக்கான கேடயங்கள் எவ்வளவோ கொடுத்திருக்கிறார். வித்தியாசம் புரியுதா இல்லைங்களா? நம்மளால மட்டும்தான் பாடுகளை தாங்கி எப்பவுமே அதை வெற்றி கண்டு வாழ முடியும். இப்ப ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், உங்களை யாராவது இயேசு கிறிஸ்துவன்னு தேவனா ஏற்றுக்கொள்ளாம கிறிஸ்தவனாக விசுவாசியாக இல்லாம இருந்தா நீங்க அவர் உங்க வாழ்க்கையில இல்லாம கஷ்டம் துன்பம் எல்லாம் சகிக்கவே முடியாது. புரியுங்களா? சகிக்கவே முடியாது. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல நாம ஒழுங்கா பிறக்கல, பாவத்தோட பிறந்திருக்கிறோம். அதனால தான் இதுன்னா தெரிஞ்சு உங்க பாவத்துக்கு நிவாரணகரமா வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய தேவனாக விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில தொல்லைகளை தாங்கி வாழக்கூடிய தைரியத்தையும் பலத்தையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியின் மூலமாக கொடுக்கிறார். அதை மறந்துடாங்க, ஏன்னா சொல்லாம கூடாதுங்கிறக்கா சொல்லிடுறேன். அது ஆண்டவரை தெரியாதவர்கள் இன்னைக்கே இயேசு கிறிஸ்து உங்களுடைய தேவனாக நீங்க விசுவாசிக்கிற பொழுது இதுவரை நான் சொன்ன மாதிரி இயேசு மாதிரியோ பவுல் மாதிரியோ பேதுரு மாதிரியோ நீங்க வாழ்ந்து வெற்றி காணலாம் வாழ்க்கையில, சரிங்களா? இப்ப ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு, முத செய்தி முடிஞ்ச பிறகு வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் அனுபவிக்கிறது தவறா? நல்ல கேள்வி, தவறே இல்லை. விசுவாசிய பொறுத்த அளவுல ஒன்று எபேசியர் முதலாவது அதிகாரம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன குறை வச்சிருக்கிறார் ஆண்டவர்? ஒண்ணுமே இல்லை. ஆத்மீக ஆசீர்வாதங்கள் அவ்வளவையும் கொடுத்திருக்கிறார், ஒன்னும் குறவில்லாம. ஆனா அதே நேரம் உலகத்துல வாழ்கிற பொழுது ஒரு கிறிஸ்தவன் பணக்காரன் இருந்திரலாம், வறுமையாக இருந்திரலாம், சரிங்களா? ரெண்டும் இருந்திரலாம். பணக்காரனா இருக்கிறவன் என்ன செய்வான்? அவன் தாழ்மையில என்ன தல்வந்தனா இருக்கணும். ஏன்னா பணக்காரனுக்கு பொறுப்பு என்ன? தலக்கணம் கூடியராம நீ ரொம்ப கிறிஸ்துவுக்குள்ள தாழ்மையா இருக்கணும், நிலை தடுமாறாதவனாக இருந்து உன் பணத்தை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். வறுமையில் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுது? யாக்கோபுல படிக்கணும், வறுமையில் உள்ளவனுக்கு நீ உன் வறுமையில் இயேசு கிறிஸ்துவுக்குள் செல்வந்தனாக இருக்கிறாய் என்று நினைத்துக் கொண்டு நீ என்ன செய்யணும்? நீ அந்த வறுமைக்குள்ளாக கர்த்தரை நீ மகிமைப்படுத்தணும். லாசருவை போல வறுமையில் இருந்தாலும் நம்ம வேதம் ஒன்னு சொல்லுது, நம்முடைய ஒவ்வொரு தலைமுடியும் கூட கர்த்தரால எண்ணப்பட்டிருக்கு. பறவைகளுக்கெல்லாம் தீனி போடுகிற கர்த்தர் தன்னை நேசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவையை தீர்த்து வைக்காம இருப்பாரா? என்ன தேவையோ அதை வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுப்பார். நம்ம விரும்பினதான் கிடைக்காது, நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்படும். தன்னுடைய குமாரர்களை அவர் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு விட மாட்டார். புரியுங்களா? அதை தெரிஞ்சுங்க. சரி, இப்ப அடுத்த செய்தி என்னன்னு சொன்னா, கர்த்தருக்காக சாதிக்கிறது எப்படி? கர்த்தருக்காக சாதிக்கிறது எப்படி? அதாவது ஒரு விசுவாசியாக கிறிஸ்தவனாக இருந்து கர்த்தருக்காக சாதிக்கிறது எப்படி? இப்ப இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்க போகுது, ரொம்ப பிராக்டிக்கலான நடைமுறைக்கு சம்பந்தப்பட்டதா இருக்க போகுது, சரிங்களா? அப்படி சொல்லுகிற நேரமும் அதையும் வேதத்தில இருந்து தான் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. சரி, இப்ப கிறிஸ்தவர்கள்ட்ட ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு ரொம்ப இடங்கள், அது நம்ம நாட்டில் கூட. கிறிஸ்தவன்னு சொன்னா நம்ம கொடுக்கற ஆலோசனைகள் எல்லாம் உலகத்தோட சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிடறாங்க. அதாவது உலகத்தையும் ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையும் ரொம்ப பிரிச்சு வச்சிடறாங்க. அது ரொம்ப பேர்த்து அந்த தவறான எண்ணம் இருக்குது. அப்படி நமக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்கிறோம். பல காரியங்கள் நமக்கு ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிற பொழுது இந்த உலகத்துல இருந்து படிச்சுக்க சொல்றார். ஏன்னு சொன்னா இந்த உலகத்தை உருவாக்குனது ஆண்டவரா இல்லையா? இந்த உலகத்தை ஒரு ஒழுங்குல வச்சிருக்கிறது ஆண்டவரா இல்லையா? அப்ப இந்த உலகத்தை நம்ம நிராகரிச்சிட முடியாது. அதை நீங்க மனசுல வச்சுக்கங்க. சில பேர் சொல்ல கிறிஸ்தவர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு அவங்க என்ன செய்வாங்க, போலீஸ்ல சேர மாட்டாங்க, ஆர்மியில சேர மாட்டாங்க, கோர்ட்ல வாக்கு ஆணை எடுக்க மாட்டாங்க. வேதத்தை தவறா புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஏன்னா இதெல்லாம் உலகத்தோட சம்பந்தப்பட்டது, நான் இயேசுவுக்கு மட்டும்தான் அடிமை அப்படின்னு சொல்லு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, ரோமர் 13 ஒன்னு மொத்தம் 2 எல்லாம் பார்த்தா சகல துறைத்தனங்களுக்கும் நாம் கட்டுப்படணும், கீழ்படியணும்னு சொல்ல, ஜெபம் பண்ணணும்னு சொல்ல, அவர் தானே அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஆகவே நம்ம தவறாக உலகம்னா ஏதோ அது நமக்கு சம்பந்தம் இல்லாதுன்னு பார்க்கக்கூடாது. அதுல இருந்து படிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னு சொன்னா இப்ப நான் சொல்ல போற காரியங்களுக்கும் அதுக்கும் ரொம்ப தொடர்பு இருப்பதனால என்ன பார்க்க போறோம், கர்த்தருக்காக ஒரு விசுவாசியாக, ஒரு கிறிஸ்தவ ஆணாக பெண்ணாக வாலிபனாக வாலிப பையனாக இருந்து எப்படி சாதிப்பது, தன்னை சோதனைகள் துன்பங்கள் எல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால இந்த சிலுவை பாடுகள் எல்லாம் நமக்கு வரும் என்று சொன்னா, வீட்டிலையும் வீட்டுக்கு வெளியிலையும் கிறிஸ்தவர்கள் மத்தியில இருந்தும் கூட இதெல்லாம் வரும்னு சொன்னா நம்ம எப்படி ஆண்டவருக்காக சாதிக்க முடியும், முடியுமா முடியாதா? அப்படி முடியும்னு சொன்னா எப்படி சாதிக்கிறது அப்படின்னு சொல்ற நேரம் பிராக்டிக்கலா நிறைய காரியங்களை நம்ம பார்க்கணும். முதலாவது நான் சொல்ல வேண்டியது, நாங்க கிறிஸ்தவர்களாக நடைமுறையில வாழ்க்கையில சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நம்ம கீழ்ப்படியணும். சகல அதிகாரங்களுக்கும் நாம கீழ்ப்படியணும். என்னடா அது, இவர் சொல்றதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒண்ணுமே தொடர்பு இல்லாத மாதிரி இருக்கேன்னு கூட நீங்க யோசிக்கலாம். நான் விளக்கப்படுத்தி சொல்லுகிற நேரம் உங்களுக்கு அது சரியா புரியும். புரியும். ஆண்டவருக்காக ஒரு கிறிஸ்தவனுக்காக நம்ம சாதிக்கிறோம்னு சொன்னா அது இந்த உலகத்துல இருந்து இந்த சமுதாயத்தில் வாழ்ந்துதானே சாதிக்க போறோம். இந்த சமுதாயத்தில் வாழ்ந்து சமுதாயத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை செய்து எங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய காரியங்களை இந்த சமுதாயத்தின் மத்தியில செய்துதான் அந்த சாதனையே வரும். அப்படின்னு சொன்னா நம்ம சகல அதிகாரங்களுக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறதுக்கெல்லாம் கீழ்ப்படியாம முடியாது. ஏன்னு சொன்னா நீங்க பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அதுக்கு முதல் 1 பேதுரு 2 அதிகாரத்தில் சொல்லுகிறார், 13 1 பேதுரு 2:13, நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். மனுஷருடைய கட்டளைகள் யாவைக்கும் கர்த்தரின் நிமித்தம் நீங்கள் கீழ்ப்படியுங்கள் அங்க சொல்லி இருக்குது. மேலான அதிகாரம் உள்ள ராஜாவுக்கானாலும் சரி, தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாக்கும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள். அப்புறம் இங்க வந்து தொடர்ந்து பார்த்தோம்னா 18 சொல்லுது, வேலைக்காரரே அதிக பயத்துடன் உங்கள் எஜமானர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். சொல்லிருக்கா இல்லைங்களா? எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். 17 சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். இப்ப இதே தவிர எபேசியர் 5 எடுத்து பார்த்தா மனைவியை பார்த்து பவுல் சொல்லுகிறார், உன்னுடைய கணவனுக்கு நீ கீழ்ப்படி. கணவனுக்கு சொல்லி இருக்கு, நீ மனைவி மேல் அன்பு செலுத்தி அவளை சரியாக வழி நடத்து. அப்ப கர்த்தருக்காக நம்ம சாதித்து வாழணும்னு பார்த்தா நம்ம ஆண்டவர் இந்த உலகத்துல சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கின்ற சகல அதிகாரங்களுக்கும் நம்ம உட்பட்டு அவருக்கு கீழ்ப்படிவது மட்டுமல்ல, நம்மை ஒரு அதிகாரியாக நியமித்திருந்தால் எந்த நிலையிலும் நாமளும் என்ன செய்யணும், நம்ம அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கு. இப்ப 1 பேதுருவுல நம்ம வாசிச்சதே ரோமர் 13 சொல்லப்பட்டிருக்கு, எல்லாருக்கும் நம்ம கீழ்ப்படுகிறது. இப்ப இதுக்கும் கர்த்தருக்கு நம்ம சாதிக்கிறதுக்கும் என்ன தொடர்புன்னா நிறைய இருக்கு. இப்ப இந்த தம்பியை எடுத்துக்குவோம், இவர் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா அவர் காலேஜுக்கு போய் படிக்கிறார். அப்ப அவர் ஒரு விசுவாசி, ஒரு விசுவாசி காலேஜுக்கு போய் படிக்கிறார்னு சொன்னா அவர் அந்த இப்ப இருக்கிற வாழ்க்கையில இப்ப இருக்கிற நிலையில அவர் காலேஜுக்கு போய் படிக்கிறாரு. வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க பேச்சை கேட்டு நடக்கணும். இன்னும் அவருக்கு திருமணம் ஆகல. அப்ப அவர் இருக்கிற இந்த நிலையில அவர் அதிகாரங்களுக்கு கட்டுப்பட வேண்டியவராக இருக்கிறார். என்னென்ன அதிகாரம்? வீட்டில் பெற்றோர்களுக்கு கட்டுப்படணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். வீட்டுக்கு வெளியில காலேஜ் பிரின்சிபலுக்கும் டீச்சர்ஸுக்கும் கட்டுப்பட்டு நடக்கும். அவர் விசுவாசியாக இருக்கிறதுனால அவர் சபையில் இருப்பாரானால் சபை மூப்பர்களுக்கு கிறிஸ்துவுக்குள் கட்டுப்பட்டு நடக்கும். சபை மூப்பர்கள் அதாவது போதகர்கள் இயேசுவுக்கு விரோதமான போதனைகளை கொடுக்கிற பொழுது, முழுமையா தேவ விரோதமான காரியங்களை செய்கிற பொழுது, போதிக்கிற பொழுது, எங்களுடைய தனிப்பட்ட விதமாக தேவ விரோதமான காரியங்களை செய்ய வைக்கிற பொழுதுதான் நம்ம அவங்களுக்கு கட்டுப்படக்கூடாது. என்ன சொன்னா, ஆண்டவருக்கு கட்டுப்படுகிறதுக்கு ஒரு போதகனும் கூட இடையில வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? வேதம் எங்கேயுமே சொல்ல நம்ம போதகர்களுக்கு அடிமைகளா இருக்கணும். யாரும் யாருக்கும் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம். ஆனா நீதியான அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம கட்டுப்படணும். இப்போ ஒரு பெற்றோர்களுக்கு கட்டுப்பட வேண்டியது அவசியம். ஒரு பெற்றோராக இருந்து அவர்கள் பிள்ளைகளை சரியா பார்க்காம ரத்தம் வர்ற வரை அடிச்சாங்கன்னு சொன்னா போலீஸ்ல சொல்லிக் கொடுக்க வேண்டியதும் அவசியம். ஏன்? பெற்றோர்கள் தங்களுடைய அதிகாரத்தை நீதியான விதத்துல பின்பற்றாட்டி அவங்க ஆபத்த இன்னொருக்கு வரைக்கும் ஏற்படுத்த முடியாது, தங்களுடைய பிள்ளைகளுக்கும் சேர்த்து. புரியுதா நான் சொல்றது? ஆகவே சகல அதிகாரங்களுக்கும் கர்த்தருக்குள்ளாக நீதியான அதிகாரங்களுக்கெல்லாம் நம்ம கட்டுப்படணும். அப்ப இந்த தம்பி வந்து காலேஜிலையும் கட்டுப்படணும், பிரின்சிபலுக்கும் டீச்சர்ஸுக்கும், தொகையிலையும் கட்டுப்படணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்ப இப்ப இவர் என்ன சாதிக்கணும் வாழ்க்கையில? இவர் வாழ்க்கையில சாதிக்கணும்னு சொன்னா இப்ப இவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்துதான் தான் எல்லா காரியத்தையும் சாதிக்கணும். இப்ப அவர் காலேஜில் கீழ்ப்படியணும்னு சொன்னா அவங்க கொடுக்கிற ஹோம் ஒர்க் எல்லாம் சரியா செய்து நேரத்துக்கு அங்கெல்லாம் போய் அந்த காரியங்களை எல்லாம் சரியாக செய்து 100% உழைச்சா மட்டும்தானே அவர் சாதிக்க முடியும் இல்லையா? உழைச்சா மட்டும்தானே சாதிக்க முடியும். அவ எல்லாரும் எப்படி வாழ்க்கையில் சாதிக்க முடியும்? பெற்றோர்கள் பேச்ச சரியானதை கேட்டு வாழ்ந்து அந்த வரம்புக்குள்ள வாழ்கிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை பின்பற்றுகிற பொழுது அவர் சாதனையாளராக வளர்றதுக்கு வழி உண்டு. புரியுதுங்களா? ஆனா இந்த ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற வரம்புகளை மீறி நாம எதையும் சாதிக்க முடியாது, எதையும் சாதிக்க முடியாது. ஒரு திருமண வாழ்க்கையை எடுத்துக்குவோம். எப்படி கர்த்தருக்காக சாதிப்பது? ஒரு இளம் வாலிபனும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு அவர் கிறிஸ்தவர்களாக இருந்தா, அந்த பெண் தன்னுடைய கணவனுக்கு அடங்கி நடப்பதனால், அந்த கணவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக அன்போடு கூடிய ஒரு தலைமைத்துவத்தை அந்த பெண்ணுக்கு கொடுப்பதனால தானே அவங்க சாதிக்க முடியும். இப்ப அவங்க அந்த ரெண்டுக்கும் இடம் கொடுக்காம அவங்க நடக்கிற பொழுது அவங்க கிறிஸ்துவுக்குள்ளாக சாதிக்க முடியாது. குழப்பம், மனப்பிரச்சனை, கடைசியில பிரிந்து வாழ்கிற ஒரு நிலை ஏற்படுமா இல்லையா? ஆண்டவர் அதிகாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அப்ப எங்கெங்க என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரங்களுக்கு நாம் நீதியாக கீழ்ப்படுகிற பொழுது நாம சாதிக்கிறதுக்கு நிறைய வழி ஏற்படுகிறது. கிறிஸ்துக்குள்ள நம்ம ஒருத்தர் கீழே வேலை செய்யறோம்னு சொன்னா, கிறிஸ்துக்குள்ளாக நாம் சாதனையாளராக ஆண்டவர் அந்த வேலை செய்யற இடத்துல சரியாக நடந்து கொள்ளும்படி தான் சாதிக்க முடியும்னு சொல்றார். அங்க தவறாக நடந்து கொள்ளுகிற பொழுது கிறிஸ்துவுக்கு அவருடைய பெயருக்கு நிந்தனையை கொண்டு வருகிறோம், நம்ம சாதிக்க முடியாது. ஆகவே சகல அதிகாரங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம கீழ்ப்படியணும். நீதியுள்ள சகல அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அங்க பொறுமையோடு இருந்து நம்ம கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எல்லாவற்றையும் செய்யணும். அந்த தம்பிய உதாரணமா எடுத்துக்கிட்டா, ஒரு கிறிஸ்தவராக இருந்து அந்த காலேஜில் அவங்களுக்கெல்லாம் சரியா கீழ்ப்படிந்து அவர் முழு மூச்சோட நேரத்தை செலவழித்து படித்து போகிற பொழுது காலேஜே பெருசா பேசுமா இல்லையா? பேசுமா இல்லையா?
அங்க போரளி பண்ணிக்கிட்டு கட்ட அடிச்சுக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு வெளியில வந்து டீச்சரை திட்டிக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியாது. சாதிக்க முடியுமா? இல்ல. ரொம்ப பேர் இதெல்லாம் பெருசா நினைக்கிறது இல்ல. இதுல என்ன சாதனை இருக்குன்னு சாதிச்சிருக்கிறவங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க. இப்படியெல்லாம் செஞ்சுதான் சாதிச்சிருக்கிறான். வேறபடி சாதிக்காம இல்ல. உலகத்துல இருக்கிறவனும் கூட, இது வந்து விசுவாசிக்கு சொல்றேன், உலகத்துல இருக்கிறவனும் கூட அப்படிதான் சாதிச்சிருக்கிறான். இல்லாம அம்பானிய இன்டர்வியூ பண்ணி பாருங்க, அவன் படிப்புல எல்லாம் கோட்டை விட்டுட்டு அம்பானியா வர முடியாது. சில நேரம் சில பேர் படிப்பறிவு இல்லாம இருந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் வந்துடலாம், அதுவும் கூட அவங்க திறமை இல்லாம வர முடியாது. ஆனா உயர்ந்த நிலைக்கு ஒருத்தன் போயிருக்கான்னு சொன்னா அவன் வாழ்க்கையில காரியங்களை சரியா செய்ததுனாலதான் அந்த நிலைமைக்கு அவன் போக முடியும். இல்லாம முடியாது. ஷார்ட் கட் இல்லவே இல்லை. வளமையா உலகத்துல ஷார்ட் கட் இல்ல. இப்ப நான் சொன்னது எல்லாருக்குமே பொருந்தும், அவிசுவாசிக்கும் பொருந்தும். இருந்தாலும் கூட கிறிஸ்தவனுக்கு இது ரொம்ப பொருந்துகிற ஒரு காரியம், புரியுதுங்களா? ரொம்பவும் பொருந்துகிற காரியம். ஆகவே நீங்க எல்லாம் என்ன நினைக்கணும், உங்களுடைய அதிகாரங்களுக்கு கீழ்படிய நீதியான அதிகாரம் சொல்லிடுறேன். நம்ம அடிமைத்தனமா நடத்துறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. நீதியான சகல அதிகாரங்களுக்கும் நம்ம சரியாக கீழ்ப்படிந்து அதுக்கு உள்ள இருந்துட்டான் என்ன செய்யணும், நம்ம சாதிக்க பார்க்கணும். பெற்றோர்களுக்கு கீழே பிள்ளைகள் அவர் நன்மதிப்பு பெறுகிற வரையும் நம்ம இருக்கிற பொறுப்பு இருக்கா இல்லையா? ஸ்கூல்ல இருந்து படிச்சு நன்மதிப்பு அடைகிற வரையும் நம்ம காரியங்கள் செய்ய வேண்டி இருக்கா இல்லையா? செய்யணும். அங்கெல்லாம் இதுல பாஸ் பண்ற பொழுது, இங்க சாதிக்கிற பொழுது தான், நீங்க அங்கிருந்து வந்து ஒரு வேலைக்கு போகிற பொழுது இதே பிரின்சிபலை பின்பற்றி அங்கேயும் சாதிக்க முடியும். ஆகவே அதை சாதாரணமா எடுத்துடக் கூடாது. ஆண்டவர் இப்ப நீங்க இருக்கிற நிலையில எப்படி சாதிக்கணும்னு எதிர்பார்க்கிற இருக்கிற நிலைமை எந்த அதிகாரங்களுக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும், புரியுங்களா? இதே மாதிரி தான் சர்ச்சிலையும் கூட. ஒழுங்கான சபையை ஆண்டவர் கொடுத்திருந்து ஒழுங்கான போதனைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தா நம்ம அங்க எப்படி ஒரு நல்ல கிறிஸ்தவனான சாதிக்க முடியும்? அந்த போதனைகளை எல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு சரியா ஆராதனைக்கும் வேத பாடங்களுக்கும் கலந்துகிட்டு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு தலைவலி, நாளைக்கு வயிற்று வலி, அன்னைக்கு தோல் வலின்னுக்கிட்டே இருந்தா சரியில்லை, அப்படிலாம் இருக்கக்கூடாது இல்லையா? அப்ப அதெல்லாம் பயன்படுத்திக்கிற பொழுது நம்ம வளர முடியுமா இல்லையா? ஆனா நம்ம துர்பாக்கியம், நம்ம நாட்டில் பார்த்தா ஒழுங்கான சபைகளையே விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனா ஒழுங்கான சபைக்கு போறவங்க அதை ஒழுங்கா பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம். ஆகவே துறைத்தனங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்ப எபேசியர் 4வது அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். எபேசியர் 4, நான் சொன்னதே இந்த வார்த்தைகள். 4வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லி இருக்கு. அந்த வசனம் இல்லைங்க, 6வது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. 6வது அதிகாரத்துல 6வது வசனம் சொல்லுது, மனுஷருக்கு பிரியமாயிருக்கிற விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். இப்ப அங்க ஆரம்பத்துல பார்த்தோம்னா 5வது அதிகாரத்துல கணவன் மனைக்குள்ள எப்படி கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லிட்டு கணவன் மனைவிக்கு பேசுறதுக்கு முன்பையே 21வது வசனத்துல 5வது அதிகாரத்துல சொல்லிட்டாரு, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து நடங்கள்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பிறகுதான் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். கீழ்ப்படிந்து நடக்கிறது பொதுவாகவே அவசியம் இருக்கு. நமக்கு வயசுக்கு மூத்தவங்க ஆலோசனைகளை கேட்டு நடக்கணும்னு இருக்கு இல்லைங்களா? அப்ப அது ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறது தான். அப்ப சமுதாயத்தில் உண்மையில பார்க்க போனா அதிகாரமே இல்லாத ஒரு இடம் இல்லை. அதுக்கு வெளியில நம்ம தப்ப முடியாது. ஒரு அதிகாரத்தை விட்டு விலகி போனா இன்னொரு அதிகாரத்துக்குள்ள வந்துடுறோம். பெற்றோர்கள் அதிகாரத்தில் இருந்து விலகுறது எப்ப? நாம திருமணம் செய்கிற பொழுது புதிய அதிகாரம் உருவாக்கப்படுகிறது, கணவன் அதிகாரத்துக்குள்ள வருகிறோம். இதே மாதிரி தான். அப்ப இந்த அதிகாரங்கள் எதையும் நம்ம அலட்சியப்படுத்தாம கேட்டு நடக்கணும். அப்புறம் 6வது அதிகாரத்தில் பிள்ளைகளே உங்களுடைய பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். பழையபடி தகப்பனையும் தாயனையும் கணம் பண்ணுவாயாக சொல்லி இருக்கிறது. 5வது வசனத்துல வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிற பொழுது உங்களுடைய எஜமானர்களுக்கு பயத்தோடும் நடுக்கத்தோடும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள்னு சொல்லி இருக்குது. இப்படி தொடர்ந்து சொல்லிட்டு போகுது. இதையெல்லாம் நீங்க யாருக்காக செய்யணும்? கர்த்தருக்காக. அவர்களுக்கு கீழாக இருக்கிற பொழுது எஜமானர்களுக்காக உழைக்கிறோம் என்று சொல்லாமல் எண்ணாமல் கர்த்தருக்காக நடங்கன்னு சொல்லி இருக்குது இல்லைங்களா. ஆகவே கீழ்ப்படிந்து நடக்கிறது நம்ம தப்ப முடியாது. நம்ம என்ன சாதனையை சாதிச்சாலும் இந்த உலகத்துல இந்த ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களை எல்லாம் மீறி நடந்து சாதிக்க முடியாது. அது தேவனுடைய கட்டளையே நிராகரித்தது மாதிரி போயிரும், நிராகரித்தது மாதிரி போயிரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதிகாரத்துக்கு கீழ்ப்படுறதுக்கு இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க எல்லாம் பல இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க, வேலியப்பாளையத்திலிருந்து, கரூர் அசம்பிளியிலிருந்து அப்படிலாம் வந்திருக்கிறீங்க. எல்லாம் வந்திருக்கிற பொழுது அவங்க உங்களை கூட்டத்துக்கு கூப்பிட்டு இன்னைக்கு இத்தனை மணிக்கு அந்த கூட்டம் இருக்கு, நீங்க வரணும்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ஏதோ ஒரு விதத்துல உங்களோட அவங்களுக்கு தொடர்பு இருந்து அதனாலதானே இருக்குது. இப்ப அதுக்கு நம்ம கட்டுப்படணுமா இல்லையா? சமுதாயத்தில் உள்ள அதிகாரம் தானே கட்டுப்பட்டா என்ன செஞ்சிருப்போம்? ஒழுங்காவே நம்ம கட்டுப்பட்டு இருந்தா சிந்திச்சு நேரத்தோட வந்து இருந்திருப்போம், இருந்திருப்போமா இல்லையா? நேரத்தோட வந்து இருந்திருப்போமா இல்லையா? அப்ப நம்ம நேரத்தோட வந்து இருந்திருக்காட்டி அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? ஆழமா யோசிச்சு பார்த்தா அவங்க வார்த்தையை நம்ம கேட்டிருந்தும் கூட அதை வந்து நம்ம உயிர் போற ஒரு வார்த்தையா எண்ணி பார்க்கறது இல்லை, அப்படி எடுக்கிறது இல்லை இல்லைங்களா? இதே நேரம் உங்க அவங்க சொல்லி இருந்திருந்தா இந்த நேரம் அந்த 9:30 மணிக்கு இந்த கூட்டத்துக்கு வரணும், ஏன்னா அந்த இன்னைக்கு குடியரசு தினம், நீங்க வாரத்தை பொறுத்து தான் இந்த நாட்டில் உங்களுக்கு தொடர்ந்து குடியுரிமை இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் லேட்டா வந்தோ வராம இருந்தா உங்களுக்கு இன்னைக்கு குடியுரிமை ரத்து செய்யப்படும் சொல்லி இருந்திருந்தா 8 மணிக்கே பாய சுருட்டிக்கிட்டு வெளியே உட்கார்ந்து இருந்திருப்பீங்க, இருந்திருப்போமா இல்லையா? இருந்திருப்போம். இப்ப சில நேரம் புதுசா படம் போட்டாங்கன்னா, கொட்டையில எல்லாம் புதுசா படம் போட்டாங்கன்னா அதுவும் அது யாராவது ஒரு தலைவர்களுடைய படம், இவங்க யார் யாருக்கு இவங்க ஹீரோவா இருக்கிறோம் அது போட்டா அவன் மொத டிக்கெட் வாங்குறதுக்கு என்ன செய்யறாங்க? ஆடி அசைஞ்சு படம் 10 மணிக்கு ஆரம்பம்னா 1 மணிக்கா வரா? மொத நாளே பாய சுருட்டிக்கிட்டு வந்து அங்க படுத்திருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்காவது கூட்டம் இருக்குமா இல்லையா? கூட்டம் இருக்குமா இல்லையா? அப்ப இருந்து என்ன என்ன அது? அந்த அளவுக்கு வெறி இருக்குது, அந்த அளவுக்கு அந்த பேச்சு நம்பி அதை பார்த்துடணும்னு ஒரு துடிப்போட வந்து இருந்து வாங்கிட்டு போறாங்க இல்லைங்களா? அப்ப அந்த காரியம் அவனுக்கு அவசியமா படுகிறதுனால அப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்படி நம்ம அதிகாரத்துக்கு மதிப்பு கொடுக்கறதுன்னா அந்த அதிகாரம் எந்த நிலைமையில இருந்தாலும் அது சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுத்து கட்டுப்படணும். அப்படி கட்டுப்பட்டோம்னா அந்த பேச்சுக்கு மதிப்பு கொடுத்த கட்டுப்படுகிற பொழுது நம்ம அதை சாதாரணமா நினைக்கிற, எப்படி வேதம் என்ன சொல்லுது? நீ எஜமானருக்காக சொன்னவருக்காக அதை செய்யாம கர்த்தருக்காக. ஒவ்வொன்றையும் எப்படி பார்க்கணும்? கர்த்தருக்காக. நான் இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு போயிட்டு 9:30 மணிக்கோ 10 மணிக்கோ எப்ப ஆரம்பிக்குதோ அங்கு இருக்க வேண்டியதுக்கும் எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள ஒரு பெரிய தொடர்பு. அப்படி நான் போறதுனால என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தரை மதிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறேன். நான் வாழ்க்கையில நான் சாதிக்கிறதுக்கும் கிறிஸ்துவுக்கு மகிமைப்படுத்தும்படி நடந்து கொள்வதற்கும் இந்த ஒரு சின்ன காரியத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குங்கிற உணர்வு வரணுமா இல்லையா? யோசிச்சு பாக்குறோமா? அப்படி பாக்குறமா? பாக்குறது இல்லையே. பாக்கணுங்க, இல்லாட்ட வாழ்க்கையில சாதிக்க முடியாது. அது உங்களுக்கு புதுசா இருக்கும், யாரு கூட இப்படி ஒன்னு சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா நீங்க உட்கார்ந்து ஆழமா யோசிச்சு பாருங்க, அது தொடர்பு இருக்குது. ஏன்னு சொன்னா இப்படி இருந்தா மட்டும்தான் காரியங்கள் சாதிக்க முடியும். இப்ப ஆமியில ஒருத்தனை எடுத்தா, ஒரு ஆமியில சேர்றதுக்கு அப்ளிகேஷன் போட சொல்லுவாங்க இல்லையா? ஆமில சேரக்கு அப்ளிகேஷன் போட்டோம்னா என்ன செய்வாங்க? நம்ம எல்லாம் போயிட்டு பாடி எல்லாம் செக்அப் பண்ணி பார்ப்பா. நீங்க லேடிஸ் கூட சேர்ந்துக்கலாம் இல்லையா? உயரம் இருக்கணும், சரியான உடம்பு இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அந்த டெஸ்ட்ல எல்லாம் பாஸ் பண்ணும். அப்புறம் உங்க இன்டெலிஜென்ஸ் அதையும் யோசிச்சு பார்ப்பாங்க. ஏன்னா மென்டல் எல்லாம் ஆமியில வச்ச ஆபத்து இல்ல. அதனால நம்ம வந்து ஒழுங்கா சிந்திக்கிறோமா, ஒழுங்கா பேசுறோமா, இதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் வேணுமா இல்லையா? வேணும். காதெல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா காது கேட்காம ஆமியில வச்சான்னா தான் பாகிஸ்தான் படக்குன்னு பிடிச்சிக்குமே வெடிகுண்டுக்கு அடிக்க போறதும் மற்ற என் சொல்றதெல்லாம் கேட்கணும் அவசியமா இல்லை. காது செக் பண்ணி பார்ப்பான், நம்ம மூளையை செக் பண்ணி பார்ப்பான், பிசிக்கலா நம்ம பாடியை செக் பண்ணி பார்ப்பான், உள்ளுக்குள்ள இருதயத்தெல்லாம் செக் பண்ணி பார்ப்பான். பிரஷர் முதற்கொண்டு அவ்வளவு. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு சோல்ஜரும் தகுதியானவனா இருக்க. ஏன் மேல இருக்கிறவங்க பேச்ச கேட்டு நடக்கிற அளவுக்கு இவன் இருதயம் சரீரம் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருக்கும். படிப்பு எவ்வளவு படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டு பார்ப்பான். எல்லாம் இருக்குமா இல்லையா? இதெல்லாம் இல்லாதவங்களை என்ன செஞ்சிருவாங்க? உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடுறானா இல்லையா? சொல்லிடுறான் பாருங்க. அது ஏன்னு சொன்னா அங்க சொல்லப்படுகிறது ஒவ்வொன்றையும் கேட்டு நடக்கிறபடி இருக்கும். அமில சேர்ந்துட்டு கேட்டு நடக்காம இருக்க முடியுமா? இது என்ன ஒரு வாரம் இருந்து பார்த்தேன் சரி வரலன்னு ஒருத்தனுக்குமே சொல்லாம பேக் எல்லாம் கட்டிக்கிட்டு உங்க கிராமத்துக்கு போய் இருந்து பாருங்க என்ன ஆகும். மிலிட்டரி போலீஸ் வந்து கட்டு கொத்தா தூக்கிட்டு போயிரும் பழையபடி. கூட்டிட்டு போயிருமா இல்லையா? போயிட்டு கோர்ட் மார்ஷல் பண்ணி விட்டுருவான். ஏன் எல்லா விதியும் மீறிட்டீங்களா இல்லையா? உலகத்திலயும் அப்படிதான். ஆனா அதே விதமா அந்த ஒழுங்கா இருந்து ஆமியில போய் இருந்து சாதிக்கிறானா இல்லையா மனுஷன்? இல்லாம ஆமி ஒழுங்கா இருக்க முடியுமா? முடியாது. வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும். என்ன மதிப்பு கொடுத்தா ஒவ்வொரு சோல்ஜரும் எந்த அளவுக்கு அங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து நடக்கிறானோ கீழ்ப்படிந்து, அதுல தான் இந்த நாட்டு குடிமக்களுடைய பாதுகாப்பு தங்கி இருக்குது இல்லையா? இல்லைங்களா? நாட்டு குடிமக்களுடைய பாதுகாப்பு அங்க தங்கி இருக்கிறதுனால தான் ஒரு சாதாரண சோல்ஜருக்கு அவன் சேலரி பெருசா இருக்காது. ஆனா இந்த அளவும் பாக்குறதுக்கு காரணம் இவனுடைய கீழ்ப்படிந்து நடக்கிற தன்மையினாலையும் பொறுப்பை சரியா செய்கிற தன்மையிலையும் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பே தங்கி இருக்குது. அதனாலதான் நம்ம சோல்ஜர்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? சோல்ஜர்ஸுக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்ப நம்ம ஒவ்வொரு குடிமகனும் அப்படி இருக்கணுமா இல்லைங்களா? இப்ப புரியுதுங்களா? நம்ம யார் நமக்கு மேல அதிகாரம் செலுத்துறாங்களோ அவங்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்க மதிப்பு கொடுத்து நடப்பதன் மூலமாக நீங்க வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கான ஆரம்பம் தொடங்குது. அதை மறந்துடாதீங்க எந்த நிலையில இருந்தாலும் பாருங்க. இனி அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும்னா, இது ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டிசிப்ளின் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும். வாழ்க்கையில டிசிப்ளின் ஒழுங்கு இருக்கணும். டிசிப்ளின்ங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆமா, நம்ம தமிழ்ல தான் ரொம்ப இங்கிலீஷ் சேர்த்து பேசிடுறோம். அதுக்கு என்ன? ஒழுங்கு, ஒழுங்கு முறை இருக்கணும். அது எங்க அது இல்லையோ அவன் சாதனையாளனா வரவே முடியாது. அவிசுவாசியா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி. நான் முக்கியமா கிறிஸ்தவர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஒழுங்கு எல்லாருக்கும் அவசியம். ஆனா கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில ஒழுங்கு டிசிப்ளின் இருக்கணும். சாதிக்கவே முடியாது கிறிஸ்துவுக்காக அந்த ஒழுங்கு இல்லைன்னு சொன்னா. நல்லா புரிஞ்சுக்குங்க, இது வந்து இப்ப நான் சொல்ற இந்த பாயிண்ட் வந்து அந்த அளவுக்கு அவசியமானது. நம்ம நாட்டில் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நாடு பெருசா தான் இருக்குது, ஆனா ஒழுங்கு இல்லை. ரொம்ப காரியங்கள்ல ஒழுங்கு இல்லை. நிறைய ரிசோர்சஸ் இருக்கு நம்ம நாட்டில். இந்த நாட்டில் மட்டும் ஒழுங்கு இருக்குன்னு சொன்னா நம்ம எங்கேயோ போயிடுவோம், எங்கேயோ போயிடுவோம். ஒழுங்கீனத்துக்கு எடுத்துக்காட்டா தான் நம்ம நாடு இருக்க ரொம்ப காரியங்கள். ஒழுங்கினத்துக்கு எடுத்துக்காட்டா தான் நம்ம நாடு இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒழுங்கே இல்லைங்க. ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இங்க பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இன்னொரு ஹோல்ல தான் வந்துச்சு. ஓகே, இன்னொரு ஹோல்ல மீட்டிங் வைக்கிறதா இருந்துச்சு. ஒரு மாசத்துக்கு முந்தையே அதை பெயிண்ட் பண்ணி வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வைக்கிறோம் 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 வைக்கிறோம்ட்டு வைக்கிறேன். ஏன்னா அது அவ்வளவு தூரம் கண்ணுக்கே நல்லாம இருக்கிறதுனால சார் இனி கடைசி நேரம் மாத்தி இங்க வைக்கிறேன். ஒழுங்கு இல்ல, ஒழுங்கு இல்ல, டிசிப்ளின் இல்ல இல்லையா? இப்ப அதையே அவங்க அடிக்கடி யாருக்காவது ரெண்டுக்கு கொடுக்கறதா இருந்தா ஒருத்தன் வருவானா? நம்பிக்கை இழந்துருவானா இல்லையா? வேற எங்கேயோ போயிருவாங்களா இல்லையா? இப்ப அவங்க அவங்க வாழ்க்கையில சாதிக்க முடியுமா? முடியாது, மதிக்க முடியாது. ஏன்னா ஒழுங்கு இல்லை இல்லையா? அவங்க பேச்சு சொன்ன பேச்சுக்கு அப்புறம் மதிக்க முடியுதா? மதிக்க முடியாது. வாழ்க்கையில் அவங்க உயர முடியுமா? கஷ்டம். ஏன்னா அவங்க நம்ப மாட்டாங்க, நீ வர்றவங்க நம்ப மாட்டாங்க, இப்படியே தான் போயிடும். ஒழுங்கு இல்லை. வேதத்தை எடுத்து பார்த்தா தேவன் ஒழுங்குள்ளவரா காட்டுறாரு தானே. ஆரம்பத்திலேயே ஒழுங்குள்ளதா காட்டுறார். ஒழுங்கே இல்லாம இருக்கின்ற உலகத்துல ஆண்டவர் என்ன ஏற்படுத்துகிறார்? உலகத்தை படைக்கிறார். ஒழுங்கு இல்லாம இருந்த இதுல உலகத்தை படைத்து ஒரு ஒழுங்கை கொண்டு வருகிறார். தான் குமாரன் ஆவியானவர்கள். சிருஷ்டியில நம்ம படிக்கிற என்னன்னா, கிரியேஷன்ல நம்ம படிக்கிற ஒரு முக்கியமான போதனை என்னன்னு சொன்னா, ஒழுங்கை பற்றி படிக்கிறோம். ஒழுங்கை பற்றி படிக்கிறோம். முத நாள், ரெண்டாவது நாள், மூணாவது நாள், நாலாவது நாள், தொடர்ந்து வரிசை கிரகமாக 24 மணி நேரமான அந்த நாள்ல எல்லாத்தையும் கர்த்தர் ஒழுங்கா முடிக்கலையா? இந்த வேர்ல்டே ஒரு ஆர்டர்ல இருக்கா இல்லைங்களா? அந்த தண்ணி எங்க நியமிக்கப்பட்டிருக்குதோ கடல்ல, அதை மீறி வந்துருதா? வரல. இந்த தரையும் வளர்ந்துகிட்டே போயிட்டு தண்ணியை மூழ்கடிச்சிருதா? இல்ல. மனுஷனுக்கு தண்ணியும் தேவை, தரையும் தேவை. ஆண்டவர் நியமிச்சிருக்கிறார். இந்த சந்திர சூரியர்கள் எல்லாம் அங்கங்க அன்னைக்கு அன்னைக்கு வந்துட்டு போயிடுறாங்களா இல்லையா? நமக்கு தூக்கமும் வேணும், வெளிச்சமும் வேணும். காலங்கள் எல்லாம் அது பாட்டுக்கு வந்து வந்து போய்கிட்டு இருக்கா இல்லையா? ஆண்டவர் ஒரு ஒழுங்கு ஏற்படுத்திருக்கார். மனுஷன் தான் பாவத்தின் காரணமா தவறா நினைக்கிறது. இப்ப எல்லாம் பார்த்தானுங்கன்னு சொன்னா, அந்த கிளைமேட் ரொம்ப ஓமா போயிருது, பனி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டு போயிருதுன்னு கொஞ்சம் அனாவசியத்துக்கு கொஞ்சம் டூ மச்சா போயிட்டு இப்ப அந்த கோப்பன்ஹேகன்ல மீட்டிங் எல்லாம் வச்சாங்க. ஏன்னா இவங்க ஆண்டவராக பாக்குறாங்க, இவங்க ஆண்டவராக பாக்குறாங்க. என்னன்னா, இவங்க எல்லாம் இப்படி எல்லாம் திட்டமெல்லாம் போட்டு உலகத்தை காப்பாத்திட போயிடுறாங்களாம் அழிவுல இருந்து. வேதத்தை படிச்சுப்பாரு தம்பி, நீ கோப்பன்ஹேகன் இல்ல, ஒவ்வொரு நகரத்திலயும் மீட்டிங் போட்டாலும் அழியறது அழியதான் போகுது. அழியறது அழியதான் போகுது, நீ ஒன்னும் செய்ய முடியாது. உண்மைதான், சுகாதாரமா இருக்கணும், ஒழுங்கா பாத்துக்கணும், அது ரொம்ப அவசியம். ஆனா இது இந்த பணியெல்லாம் குறைஞ்சி போகிற கொஞ்சம் எக்கச்சக்கம், கொஞ்சம் டூ மச்சா யோசிக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, இது பாவத்தினுடைய பாதிப்பு உலகத்துல இருக்குது. அந்த பாதிப்பால நடக்க வேண்டியதெல்லாம் மனுஷன் நிறுத்த முடியாது, கர்த்தரை நியமித்திருக்கிறார். அடுத்தது, கர்த்தர் அழிவை கொண்டு வருகிற வரை இந்த உலகம் இருந்துதான் ஆகும். உலகம் இருந்துதான் ஆகும். மறந்துடாதீங்க, அதை நல்லா நினைவுபடுத்திங்க. அவர் தேவனுடைய சிருஷ்டியில என்ன இருக்குது? ஒழுங்கு இருக்குது, ஒழுங்கு இருக்குது. நம்முடைய தேவனை நம்ம பார்க்கிற பொழுது அவர் ஒழுங்கை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? மனுஷன் பாவத்துல விழுந்த பொழுது என்ன அங்க நடக்குது? ஒழுங்கு இல்லாம போயிருதா இல்லையா? அது வாழ்க்கை அவலட்சணமா போயிருதா இல்லைங்களா? ஆவியலும் காயினும் எடுத்துக்கிட்டா ஒழுங்கா வாழ முடியாதபடி காயின் ஆவலை கொன்று விடுகிறான். பாவம் பெருத்துக்கிட்டே போய் ஒழுங்கு சமுதாயத்தில் இல்லாம போயிருது. நோவாவின் காலத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழிக்கிறார் உலகத்தை. நோவாவும் சிறு தொகையினர் ரட்சிக்கப்பட்டு மனித குலம் வளர்கிறது பார்க்கணும். கர்த்தர் ஆரம்பத்தில் என்ன செய்கிறார்? மனிதன் எப்பவும் ஒழுங்கா இருக்கணுங்கிறதுக்காக 10 கட்டளையை கொண்டு வந்து கொடுக்கிறாரா இல்லைங்களா? அந்த 10 கட்டளையில நம்ம ஒழுங்கை பார்க்கிறோம். சமுதாயத்தில் பிரச்சனை இல்லாம என்னை சேவித்து என்னை ஸ்தோத்தரித்து மனுஷன் எப்படி வாழணுங்கிற ஒரு ஒழுங்கு அங்க இருக்கா இல்லைங்களா? பாவத்தின் காரணமாக அடுத்தவன் பொருளை நம்ம அபகரிச்சிருக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் அங்க பொருளாசை இருக்கக்கூடாது. உன் பேச்சு இப்படி இருக்கணும், பெற்றோர்கள் நீ கனம் பண்ணணும் இப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கா இல்லைங்களா? அப்ப 10 கட்டளை நம்ம என்னத்தை பார்க்கிறோம்? ஒழுங்கை பார்க்கிறோம். சரி, ஒழுங்கு இல்லாம பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் பாவத்தை மன்னித்து ரட்சிப்பை கொடுக்கிற பொழுது என்னத்தை கொண்டு வருகிறார்? ஒழுங்கை கொண்டு வருகிறார். அவனுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை மட்டும் கொண்டு வரல, ஒழுங்கையும் கொண்டு வருகிறார். அவன் சீராக வாழ்வதற்குள்ள ஒரு ஒழுங்கை கொண்டு வருகிறார். ஆகவே நம்ம டிசிப்ளின்ங்கிறத நம்ம கிறிஸ்தவனுக்கு ரொம்ப அவசியம். வாழ்க்கையில ஒழுங்கு ரொம்ப அவசியம் கிறிஸ்தவனுக்கு. ஒழுங்கு இல்லாதவர்கள் ஆத்மீக துறையில முன்னேறவே முடியாது, முன்னேறவே முடியாது. எடுத்து பாருங்க, நம்ம வேதம் வாசிக்கணும், நம்ம ஜபம் பண்ணணும். நாமளே சுயமா நம்ம வாழ்க்கையில ஒரு நேரத்தை, குறிப்பிட்ட நேரத்தை வேதம் வாசிப்பதற்கும் ஆராய்ந்து படிப்பதற்கும் ஜபிப்பதற்கும் வச்சுக்கணுமா இல்லையா? அப்ப நம்ம ஒரு ஒழுங்கு முறையை அதுல ஏற்படுத்தாட்டி அது ஒழுங்கா இருக்குமா? அப்ப எந்த அளவுக்கு ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த காரியத்தில் நீங்க சாதிக்க முடியுமா? சாதிக்க முடியுமா? பின்வாங்கி பின்தங்கி போய்தானே இருப்போம். தப வாழ்க்கையில சாதித்து வளரணும்னு சொன்னா அது சரியானபடி அங்க எல்லா போதனைகளுக்கும் நமக்கு மேல் இருப்பவர்களுக்கும் இடம் கொடுத்து அந்த காரியங்களை செய்கிற பொழுது தானே அப்படி போக முடியும். ஒழுங்கு இல்லாம அங்க சரியா வளர முடியுமா? முடியாது. ஒரு சபையில ஒரு போதகனாகவோ ஒரு உதவியாளரோ அந்த பொறுப்புல இருந்தா அவர் தங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் நம்ம பார்த்து கற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு இலக்கணத்தை அவர் இலக்கணத்துக்கு அறிகுறியா இருக்கணுமா இல்லையா? அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில ஒழுங்கு இருந்தா தானே அவர்கள் அந்த காரியத்தை சரியா செய்ய முடியும். ஒழுங்கு இல்லாட்டி செய்ய முடியாது. அப்ப நீங்க வாழ்க்கையில எந்த இதை எடுத்து பார்த்தாலும் ஒரு டிசிப்ளின், ஒரு ஒழுங்கு இல்லைன்னு சொன்னா நம்ம சாதனையாளர்களா வரவே முடியாது, கர்த்தருக்காக சாதிக்க முடியாது. இப்ப ரொம்ப பேரு கிறிஸ்தவனும் சரி அவிசுவாசியும் சரி அவங்க வாழ்க்கையில ஒழுங்கை கற்றுக்கொள்ளாததாலும் ஒழுங்கான ஒரு அமைப்போடு வாழாததுனாலும் தான் வாழ்க்கையில அவங்களால சாதிக்கவே முடியறதில்ல. எத்தனை பேர் நீங்க ஒழுங்கா இந்த நேரத்துக்குன்னு காலையில எழும்புறீங்க? எத்தனை பேர் ரெகுலரா இந்த நேரத்துக்கு தான் படுக்க போகணும், இந்த நேரத்துக்கு தான் எழும்புறோம்னு ஒரு விதிமுறை இருக்கா? யோசிச்சு பாருங்க. அது ஒழுங்கினத்துக்கு அடையாளம், ஒழுங்கினத்துக்கு அடையாளம். மேல பார்க்க போனா ஒருத்தர் டிரெஸ் போட்டிருக்கிறத பார்த்து சொல்லலாம் அவர் என்ன ஒழுங்கு டிசிப்ளின் அவருடைய வாழ்க்கையில் இருக்கா இல்லையா பார்த்து சொல்லலாம். ஒரு நம்ம சரியா ஷர்ட் போட்டு அதை அயன் பண்ணி ட்ரௌசர் நீட்டா இருந்து அவர் ஷூஸ பார்த்து அவரே தலை முடிய பார்த்து சிவி இருக்கிற முறையிலையும் மீச இருக்கிற முறையிலையும் முகத்தையும் பார்த்து சொல்லலாம் அந்த வாழ்க்கையில ஒழுங்கு இருக்கா இல்லையா. கிராமத்தில் இருந்தா கூட அது சொல்லலாம். அதுக்கும் ஒழுங்குக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு, ரொம்ப இருக்கு. நோட்டரிக்காரன் எடுத்து பாருங்க, மிலிட்டரிக்காரன் தலைமுடி பார்த்துருக்கிறீங்களா? அதுக்கு பேரே மிலிட்டரி கிராப். அதுக்கு மேல அவன் வளர்க்க முடியாது. மீச வச்சிருப்பான், மீசையை பாருங்க. மிலிட்டரிக்காரன் உடுப்பை பார்த்துருக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? டிப் டாப்பா இருக்குமா இல்லையா? அவன் ஷூஸை பாருங்க, அங்க இருக்க முடியாது. அங்க அதான் கற்றுக் கொடுக்கறது ஒழுங்கு. அதெல்லாம் என்ன என் ஷூஸ்லயும் என் உடுப்புலையும் ஏண்டா அவளை இது பண்றீங்கன்னா அது இல்ல. நீ ஒழுங்கை கற்றுக்கொள்கிற, அவன் ஒழுங்கு இருக்கிறதுனால தான் அவன் நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பா இருக்க முடியுது. த டிசிப்ளின் அது ஒரு விவசாயிக்கு தேவை, பெரிய ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு தேவை, கிறிஸ்தவர்கள் எங்க இருந்தாலும் எந்த பதவியில இருந்தாலும் தேவை. ஒழுங்கு இல்லைன்னு சொன்னா சாதிக்கவே முடியாது, சாதிக்கவே முடியாது. டிசிப்ளின் இல்லைன்னா சாதிக்க முடியாது. ஒழுங்கு இருப்பதன் மூலமாக எப்படி சாதிக்கிறோம்னு சொன்னா அந்த செய்ய வேண்டிய காரியங்களை நேரத்துக்கு செஞ்சு முடிக்கிறதும் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் சரியான முறையில் செஞ்சு முடிக்கிறதையும் நம்ம செஞ்சிடறோம். சரிங்களா? டிசிப்ளின் ரொம்ப அவசியம். உதாரணத்துக்கு பார்த்தா என்ன கொண்டு போய் ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் கொடுக்கற மாதிரி ஒரு ஸ்கூல்ல எங்க அப்பா போட்டார் பிள்ளைங்களாம் நல்லா வரணும்னு அதில் படிக்க வச்சு. அது ஒரு பிரெஞ்சு காரன் தான் அதுக்கு பிரின்சிபலா இருந்தது. காலில் இந்த நேரத்துக்கு எழும்பணும்னா அந்த நேரத்துக்கு எழும்பணும், இவ்வளவு நேரம் தான் பல்லு வளர்க்கறது, இவ்வளவு நேரம் தான் குளிக்கிறது, அதெல்லாம் முடிச்சு ட்ரெஸ் பண்ணி இவ்வளவு நேரம் தான் என்ன அடுத்து அடுத்துன்னு போய்கிட்டே இருக்கும். அடுத்தது போய் எங்க ஷூவெல்லாம் நான் பாலிஷ் பண்ணி வச்சு அது முகம் பார்க்குற மாதிரி இருக்கணும், நெகம் எல்லாம் வளர்ந்துடவே கூடாது, இருக்கணும். கை நெகம் கால் நெகம் கூட தலைமுடி அந்த அளவுக்கு வெட்டப்பட்டு சரியா இருக்கணும். ஷர்ட்டெல்லாம் கிளீனா இருக்கணும், அயன் பண்ணப்பட்டு இருக்கணும். ஒரு ருட்டீனா இது வந்து எனக்கு 12 வயசுல இருந்து கத்து கொடுக்கப்பட்டது. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிக்கவே இல்லை, பிடிக்கவே இல்லை. ஆனா அதனுடைய பலனை எப்ப தெரியுமா பாக்குறேன்? நான் அங்கிருந்து வெளியே வந்த பிறகு. இன்னைக்கும் என் வைஃப் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னதுங்க அலாம் கிளாக்? அலாம் வைக்கிறது இன்னைக்கும் இருக்கு, போன்ல இருக்கு வைப்பேன். இன்ட்ரெஸ்டிங் என்ன தெரியுமா? இன்னைக்கு காலையில கூட 10 நிமிஷம் அலாம் அடிக்கிறதுக்கு முந்தி நான் எழும்பிடுவேன். என் வேலையே அலாம் வைக்கிறது, 10 நிமிஷத்துக்கு எழும்பி முந்தி எழும்பி அலாம சுவிட்ச் ஆஃப் பண்றது. சில நேரம் நானே யோசிக்கிறது இது பேசாம வைக்காம இருந்துடலாமே. வைக்கிறதுக்கு காரணம் என்ன? எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, நான் எழும்பணும். சரி, அதுக்காக. ஆனா 10 நிமிஷத்துக்கு முந்தைய எழும்பிடுறேன் சொன்னா என் ட்ரெயினிங் அப்படி இருக்குது, அது அப்படியே எழும்பிடுறேன். அது இல்லாம வந்திருக்காரு. இன்னைக்கும் அந்த ட்ரைனிங்னாலதான் என் பாட்னெல்லாம் அது இருக்கும். சில நேரம் வந்துட்டாலும் நானே ஊசிய நூலும் வச்சிருக்கிறேன், தச்சுக்குவேன். பேக்ல எங்க போனாலும் அது என்னோடய வரும், தச்சுக்குவேன். என் ஷர்ட்டு என் ட்ரௌசர்லாம் நானே அயன் பண்ணிக்கிறது. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வளர்ந்துட்டான் என் பையன், 22 வயசு, இப்ப கூட சில நேரம் வருவான், அவன் காட்டன் ஷர்ட்லாம் அயன் பண்ற கஷ்டமா இருக்கு இல்லையா, அதனால என்ன செஞ்சு கொடுக்கும்படியா? நீ வளர்ந்துட்ட தம்பி, நீயே செஞ்சுக்கணும். எமர்ஜென்சிக்கு தான் செஞ்சு கொடுக்கப்படும். இது வந்து இந்த ஒழுங்கு அங்க நான் கத்துக்கிட்டது. அந்த ஒழுங்க நான் கத்துக்கிட்டதுனால என் வேலைகளை நான் சரியா செஞ்சு குடிக்க முடியுது. அன்னைக்கு நான் இதை உதாசீனப்படுத்தி இதெல்லாம் என்னடா இப்படி போட்டாங்களேன்னு அதை கருத்தோட இது பண்ணாம இருந்திருந்தா என் வாழ்க்கையில பின்னால எனக்கு தெரியும் எவ்வளவு காரியங்களை என்னால் சாதித்திருக்கவே முடியாது. சாதித்திருக்கவே முடியாது. அது ஒரு என்ன ஷூவை பாலிஷ் பண்றது, என்ன நகை வெட்டுறது, இதெல்லாம் பெரிய காரியமா கேட்கலாம். ஒழுங்கு, லைஃப்ல ஒழுங்கு வேணுங்க. நீங்க அதை படிங்க, நீங்க படிங்க. நேரத்துக்கு படுத்து நேரத்துக்கு எழும்புறது, நேரத்துக்கு காரியங்களை செய்து முடிக்கிறது, இந்த ஒழுங்கெல்லாம் நமக்கு இருக்கணும். இதுதான் நாளைக்கு சாதிக்க வைக்க போகுது. இதெல்லாம் ஒரு பிராக்டிஸ். இதை கொண்டு வருகிற பொழுது வீட்லையும் ஸ்கூல்லையும் வேலை இடத்துலையும் அதிகமா நம்ம கத்துக்கு சாதிக்க போறோம். எவ்வளவு சாதிக்கலாம்? ஒழுங்கு வாழ்க்கையில் இல்லாம ஒருத்தனுமே சாதித்தது இல்லை. டிசிப்ளின், பேசிக் டிசிப்ளின் இல்லாம ஒருத்தருமே சாதித்தது இல்லை. நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்க, கிராமத்து காரணங்கள் நிறைய ஒழுங்கு இருக்கு. இந்த விவசாயம் அன்னைக்கு எந்த நேரம் தண்ணி போடணும், ஆடு மாட்டுக்கு இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்னா செய்வாங்க. பார்த்து அவங்களுக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. அதெல்லாம் விட்டாங்கன்னா மாடு செத்துரும், ஆடு செத்துரும், பயிர் வளராது. இருக்கா இல்லைங்களா? சில இதுகள் இருக்கு அவங்க கிட்டயும். ஏன்னா ஆண்டவர் தானே ஒழுங்கை ஏற்படுத்தினார். எந்த சமுதாயம் எதுல இருக்கிறவனுக்கும் ஒழுங்கு ஏற்படுத்தினா ஆண்டவர் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருக்கும்படியாக பார்த்துக்கணும். ஒழுங்கீனம் வந்து சாதிக்கிறதுக்கு இலக்கணமே இல்லை. ஒழுங்கீனம் சாதிக்கிறதுக்கு இலக்கணமே இல்லை. இப்ப நம்ம ஒழுங்கா கத்து கொடுத்த ஒழுங்க நான் கத்துக்கிட்டதுனால எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா என் மகனா இருந்தாலும் சரி மகளா இருந்தாலும் சரி அவங்க படுத்துட்டு எழும்பி வந்துட்டாங்கன்னா வேலைக்கு போறோம்னா ரூம் நீட்டா இருக்கும். யாராவது இதுல படுத்திருந்தாங்களான்னு கேட்கற அளவுக்கு ஏன் அந்த ட்ரைனிங் கொடுத்துருக்கு, அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போகும்படியா. இன்னைக்கு வந்த அவங்க ரெண்டு பேரும் படிச்சு நல்ல வேலையில இருக்கிறாங்கன்னு சொன்னா இதெல்லாம் உதவி இருக்கு. ஏன்னு சொன்னா அவங்க ரெண்டு வேலையை செய்யற இடத்துலயும் அந்த வேலை கொடுக்கறவங்க அவங்க வேலையை பாராட்டுறதுக்கும் அங்க வச்சுக்க பாக்குறதுக்கும் காரணம் அவங்க வாழ்க்கையில ஒழுங்கு இருக்கிறதுனாலதான். இன்னைக்கு வேலையை முடிக்கணும்னு சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு முடிச்சு கொடுத்துடுறாங்க. தெரிஞ்சாதான் சொல்றேன். அப்ப ஏன் அவன் ஆசைப்பட மாட்டான் வச்சுக்கிறதுக்கு? வேற எவனும் எடுத்துக்கிட்டு போயிடக்கூடாது, அதனால சம்பளத்தை கூடி வச்சுக்க தானே பாப்பான். சாதிக்க முடியுதா இல்லையா? கர்த்தருக்காக சாதிக்கணும்னு சொன்னா வாழ்க்கையில ஒழுங்கு இல்லாம சாதிக்க முடியாது. இப்ப சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க பாத்துக்கணும். இப்ப உங்க வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இருக்கணும். படிக்கிற நேரம் என்ன செய்யணும்? ஒழுங்கா படிக்கணும். பாருங்க, சொல்ற நேரமே ஒழுங்கா படிக்கணும்னு சொல்றமா இல்லையா? நல்லா படிக்கணும்னு மட்டும் அதுக்கு அர்த்தம் இல்ல, ஒழுங்கா படிக்கணும். உங்க பேருக்கு வாழ்க்கையில ஒழுங்கு இல்ல. இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நான் பார்த்திருக்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு காலேஜுக்கு போறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? பாஸ் பண்ணிருந்தங்க. எப்படி பாஸ் பண்ணும்? எவரேஜ் மார்க் எடுத்து பாஸ் பண்றது தான் கோலா இருக்கும். 40%? ஒரு டிகிரி எடுக்கிறதுக்கு எவ்வளவு பாஸ் மார்க் வாங்கணும்? 50%. பாத்தீங்களா, 50% எடுத்து டிகிரி கிடைச்சிடும். இப்ப யாரை பார்த்தாலும் எதுக்கு முயற்சி செய்யறது? அந்த 50% தக்க வச்சுக்கணுங்கிறதான். இப்ப எங்க ஊர்லாம் ஏழாரு, அவன் கிளாஸ் எடுக்கத்தான் பார்ப்பான். என் கிளாஸ் எடுக்கணும்னு பார்த்தா அவன் என்ன செய்வான்னா 100% எய்ம் பண்ணுவான். ஒரு 85-90 எடுக்கணும்னு பார்ப்பான். கொடுத்திருக்கிற அந்த வசதியை பயன்படுத்திக்க 50% எடுத்து எங்க போய் முடியும்? ஒண்ணுக்கு மண்ணுக்கு ஒன்னு 10 டிகிரி வாங்கிக்கலாம். அம்பானி கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டு ஒரு சென்சிட்டிவ் ஜாப் இருந்தா அவங்க பார்த்த உடனே நீ எவரேஜ் எடுக்க மாட்டான் இல்லையா? அப்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் போறவங்களுக்கு தானே அந்த ஜாப் எல்லாம் கிடைக்கும். நம்ம நாட்டில் கூட இன்னைக்கு கூட இங்க இருந்து படிச்சு தேறி சியாட்டலுக்கு அங்க அங்க இருந்து போறாங்கன்னா 50 மார்க் எடுத்தவங்க போறதில்ல. 50 மார்க் எடுத்தவங்களை அங்க மைக்ரோசாப்ட்ல எடுக்க மாட்டாங்க. யார் எடுப்பாங்க? அவன் என்ன செய்யறான்? என் பணத்தை போட்டு இவனை வேலைக்கு எடுத்தேன்னு சொன்னா நான் அந்த இன்வெஸ்ட் பண்ற பணத்துக்கு அவங்கிட்ட இருந்து ஏதாவது எடுக்கணுமா இல்லையா? அப்ப அவங்கிட்ட அந்த அளவுக்கு மூளை இருக்குதா? என் கம்பெனி பேரு தெரியற மாதிரி அவன் ஒரு சாப்ட்வேரை டெவலப் பண்ற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்குதா, அறிவு இருக்குதான்னு பார்ப்பான். 50 மார்க்ல அதை பார்க்க முடியுமா? 50 மார்க் உடனே என்னத்தை சொல்லும்? இஸ் அன் எவரேஜ் ஸ்டூடெண்ட். 85-90 மேல போற நேரம் அவனுடைய இதெல்லாம் ரெஸ்யூமே எல்லாம் வாங்கி வாசிக்கிற நேரம் அவனுடைய திறமைகளை அங்க பாக்குற பொழுது அவன் துணிந்து பணத்தை கொடுத்து எடுப்பான். ஏன்? ஒன்னால எனக்கு ஆக போறது இருக்கு. புரியுதுங்களா? எஸ். ஒழுங்கு இல்லாம சாதிக்க முடியாது. அப்ப நம்ம காலேஜ்ல என்னத்துக்கு படிக்கணும்? அந்த வசதியை நமக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா, அந்த வசதி நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்? இது என் வாழ்க்கையில இந்த நிலைமையில என் வேலை என்ன? இந்த காலேஜ்ல இருந்து நான் வெளியே வர்ற வரையும் கர்த்தருக்காக படிச்சு எவ்வளவு திறமையா அதை செய்ய முடியுமோ அதை செய்யறதான் கர்த்தர் எனக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஒழுங்க நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி காட்டி நீங்க படிப்பீங்களா? ஊர் சுத்துவோம், ஜாலியா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இருப்போம், இப்படின்னு எவ்வளவோ வீணாக்குவோம். 50 மார்க்கு தானே, அது கடைசி நேரம் எதையோ போட்டு முழுங்கிட்டு போயிட்டு 50 மார்க் எடுத்துக்கிட்டு வந்துடலான்னு 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ காலேஜ்ல இருந்து ஒரு ஆவரேஜ் டிகிரியோட வருவோம். என்ன சாதிச்சிருக்கிறோம் கர்த்தருக்கு? என்ன சாதிச்சிருக்கிறோம்? இல்ல, சில பேர் இந்த 50 மார்க் வாங்குற அந்த இதுக்கு கூட 10 வருஷம் உட்கார்ந்துருப்பாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கு. 10 வருஷம், ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ உட்கார்ந்துருப்பாங்க. இப்ப அவன் ஒரு கிறிஸ்தவனா இருந்தா அவன் என்ன சொல்றான்? வணங்குகிற ஆண்டவரை பத்தி ஏதோ சொல்றான் இல்லையா? நான் யாரு? நான் ஒழுங்கே இல்லாத ஒரு ஆண்டவரை கும்பிடுறேன். அதான் சொல்றான். அவன் வாழ்க்கை என்னத்துக்கு சாட்சியா இருக்கு? என்னத்துக்குங்க சாட்சியா இருக்கு? அவன் யாராவது ஒரு அவிசுவாசி வந்து கேட்டானா, ஏன்பா நீ வந்து கிறிஸ்தவன் கிறிஸ்தவங்கிற ஆண்டவர் உனக்கு என்னத்தை தான் செஞ்சிருக்கிறான்னு கேட்டா அசிங்கமா போயிருமா இல்லையா? ஏன்னா 5 வருஷம் உட்கார்ந்து இருக்கிறேன், டிகிரி எடுக்க முடியாம. புரியுதுங்களா? என்ன சேஞ்ச் உங்க லைஃப்ல ஆண்டவர் கொண்டாந்து இருக்கிறாரு? வேர் இஸ் டிசிப்ளின்? இப்ப நம்ம தேவன் டிசிப்ளின் உள்ள தேவனாக இருந்தா எங்க டிசிப்ளின் இருக்குது? இருக்கணுமா இல்லீங்களா? எஸ். இத வந்து ஏதோ கர்த்தரோட தொடர்பு இல்லாத மாதிரி நினைக்காதீங்க. நிறைய தொடர்பு இருக்குது, ரொம்ப தொடர்பு இருக்கு. கிறிஸ்துவுக்காக வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு நம்ம ஒழுங்கின ஒரு காரணமா இருந்துரும். இப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க எல்லாமே இத புருஷா அந்த வார்த்தைகளை நீங்க எடுத்து நாளையில இருந்து ஒழுங்கை கொண்டு வர கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி செய்யணும். நீங்க அந்த கொண்டு வந்து பிறகு பார்ப்பீங்க. இன்னும் 10 இயர்ஸ், ஏன் இன்னும் 5 இயர்ஸ்ல நீங்க சொல்லுவீங்க, அந்த ஐயா சொல்லிட்டு போனால விஷயம் இருக்கு. இந்த சீரியஸா எடுத்தா, சீரியஸா எடுத்தா சொல்லுவீங்க, என் மகன் வந்து இந்த ஒழுங்கெல்லாம் கத்து கொடுத்துருக்கிற மாதிரி எனக்கு சில நேரம் அதை பார்க்க பயமா இருக்கும். என்ன சொன்னா அப்படியே நான் அச்சடிச்ச மாதிரி, உருவத்துல மட்டும் இல்ல என்னுடைய இதெல்லாம் அச்சடிச்ச மாதிரி அதுகிட்ட இருக்கும். போமே அந்த பெர்ஃபெக்ஷன் நான் எய்ம் பண்றேன். எனக்கு தெரியும் பெர்ஃபெக்டா ஒன்றும் செய்ய முடியாது. வாழ்க்கையில பெர்ஃபெக்ஷன் அங்கதானே இருக்குது, பூரணம். அதனால எய்ம் பண்றது அது அப்படியே இருக்கும். அந்த மாதிரியே உழைக்கிறதெல்லாம் அப்படி இருக்குது. அப்ப அது படிச்சு பாஸ் பண்ண என்ன தம்பி படிச்சுட்டு வரானா, இவன் வந்து நல்ல மார்க் எடுத்துருவான். ஏன்னா ஏர்லி இதுல வந்து ரொம்ப அறிவு பயன்படுத்த வேண்டியதுல எடுத்துருவான், எல்லாம் பாஸ் பண்ணிட்டு. ஆனா யூனிவர்சிட்டிக்கு போற நிலைமை வருது. அதுக்கு முந்தி இருக்கு எங்க ஊர்ல பர்சரின்னு சொல்லுவாங்க, உங்க இதுல +1 +2 யூனிவர்சிட்டிக்கு. அப்ப நான் சொல்றது, தம்பி நீ என்ன இப்போ ஒரு படிக்கிற ஒரு இதை ஏற்படுத்திக்க, அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த அளவு நேரத்துக்கு நான் படிக்க போறேன்னு ஏற்படுத்திக்க. பாரு அக்கா செஞ்சிருக்கா இல்லையா, நீனும் செஞ்சுக்கணும். இப்ப அவன் சொல்லுவான், என்னங்க புதுசா சொல்றீங்க, என் மார்க் எல்லாம் பாருங்க, ஏன்னா எல்லாம் 90 மேல வாங்கிட்டு வந்திருக்கிறேன். அப்ப இந்த 2 கிளாஸையும் கூட நான் அப்படியே அடிச்சுட்டு போயிருவேன். நான் சொல்றது இல்ல தம்பி, இது வந்து நீ காலேஜுக்கு போறதுக்கு மொதப்படி. ஏன்னா ஒரு காலத்துல நீ பாட்டுக்கு இப்படி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்ட, படிச்சு படிச்சு நல்ல மார்க்கலாம். ஆனா இப்ப உட்கார்ந்து ஒரு ஒழுங்கோட செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி, உனக்கு எவ்வளவு அறிவு இருந்தாலும் அது அவசியம். இப்ப அது செய்யணும், அது செய்யணும்னு சொல்லி கொடுத்து பிறகு அவனும் அதை ஒரு முறைக்கு கொண்டாந்து அப்படி செஞ்சிட்டான். அதனால அவங்க ரெண்டு பேருமே
வயசு ஒரு வயசு ஏர்லியாவே யூனிவர்சிட்டிக்கு போனாங்க, எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அப்ப அந்த ஒழுங்கு இவனும் ஏற்படுத்தி இருக்காட்டி அவனால் சாதிச்சிருக்க முடியாது. இன்னைக்கும் இப்ப அவனுக்கு 22 வயசு ஆகுது, அவனே அலாம் வச்சு 6 மணிக்கு எழும்பி குளிச்சு கிழிச்சிட்டு வேலைக்கு போயிடுவான். நாங்க 6 மணிக்கு எழும்ப தேவையில்ல, அவனுக்கு சொல்ல தேவையில்லை. இல்லாட்டி நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு 22 பயல்களுக்கும் காப்பியை ஊத்தி, நம்ம 1 மணி நேரம் முன்னுக்கு எழும்பி காப்பியை ஊத்தி தவளையும் இங்க வச்சுக்கிட்டு, தம்பி எலும்புப்பா, தம்பி எலும்புப்பா, அவன் திரையும் படுத்துக்கிட்டு இன்னும் இருட்டால இருக்கு. இப்படி இப்படி இன்னைக்கும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா கெஞ்சிக்கிட்டு? அதெல்லாம் நாங்க யாரும் செய்யறது இல்லை. நான் என் வேலையை பாக்குறது, என் வைஃப் அவங்க வேலையை பாக்குறது, அவங்க அவங்க வேலையை பாக்குறதுன்னு சொன்னா அது ஒழுங்கு இருப்பதுனாலதான். ஒழுங்கு இல்லாம சாதிக்க முடியாதுங்க. அதனால நீங்க சாதாரணமா எடுக்காதீங்க. இப்ப நான் செய்யறது உங்களுக்கு பெரிய பலன் கொடுக்க போகுது. இப்ப நான் ஒண்ணு வாழ்க்கையில பெருசா சாதிச்சு அம்பானி ஆயிரல, சரிங்களா? அந்த ஆசையும் எனக்கு இல்லை. ஆனா என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கிற பொழுது அந்த ஒழுங்கை நான் ஏற்படுத்தி கொண்டதுனால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறேன். இல்லாம வந்திருக்கவே முடியாதுங்கிறத நான் அடிச்சு சொல்லலாம் உங்களுக்கு. இந்த ஒழுங்கு இருந்ததுனாலதான் இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு இருக்கிறேன். அது இல்லாம அங்க வந்திருக்கவே முடியாது. ஒழுங்க வாழ்க்கையில ஏற்படுத்திக்க பாருங்க, புரியுதுங்களா? சரி, அடுத்ததான் என்ன பார்க்கணும் தெரியுமா? அடுத்தது முக்கியம். இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு உள்ளது. எல்லா அதிகாரங்களுக்கும் மதிப்பு கொடுத்து நடந்துக்க வேண்டியது, வாழ்க்கையில ஒழுங்கை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது. தொடர்பு இருக்கா இல்லையா? எப்படி ஒரு அதிகாரத்தை கட்டுப்படுறது? நான் 8 மணி வரைக்கும் தூங்கிக்கிட்டு இருந்தா 6 மணிக்கு எழும்பி இருந்து வேலைக்கு போகணுமா இல்லையா? அப்ப ஒழுங்கு இல்லாத வாழ்க்கை இன்னொரு அதிகாரத்துக்கு கட்டுப்பட முடியுமா? முடியாதே. அப்ப ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இப்ப மூணாவதுக்கும் தொடர்பு இருக்க போகுது. எப்பவுமே உண்மையை பேசி நடக்கணும். எப்பவுமே உண்மையை பேசி நடக்கணும். இப்ப எப்படி இந்த நம்ம ஊர்ல ஒழுங்கே இல்லாம இருக்கிற மாதிரி இத போல மோசமானது ஒண்ணுமே இல்லை. இந்த பேச்சு நாட்டில் பேச்சு நம்பவே முடியாது. நம்ப முடியுமா? நம்பவே முடியாது. 24 மணி நேரத்துக்குள்ள அவிசுவாசியும் சரி விசுவாசியும் சரி பொய்யையே சொல்லி 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 நம்ம இல்லாமாக்கிடுவாங்க. இது எனக்கு இந்த ஆரம்பத்தில் வர ஆரம்பிச்சதுல இது பெரிய தலைவலியா இருந்துச்சு. இப்ப எனக்கு எல்லாம் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் மக்களெல்லாம் படிச்சுக்கிட்டேன், சீசன் ஆயிட்டேன், சரிங்களா? அதனால எனக்குன்னு எனக்கு யாரை நம்புறது, யாரை நம்ப கூடாது, எந்த வார்த்தை இது பண்ணணும்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இருந்தாலும் கூட தலைவாரி விட்டுருவாங்க, தலைவாரி விட்டுருவாங்க, ஒன்னு ரெண்டு இன்னைக்கு ஏமாந்துடும். ஆனாலும் பெரிய அளவுல ஏமாந்து தெருவில் நிக்காம இன்னமும் இருக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் கத்துக்கிட்டேன் நான். ஆனா இங்க பேச்சு சுத்தம்ங்கிறதே பரவாயில்ல. அவிசுவாசிக்கிட்ட அது இல்லாம இருந்தான்னு சொன்னா அவனுடைய அவிசுவாசம் இல்லைங்கிறதுக்கு தான் அது அறிகுறி. இத வந்து நீங்க யாக்கோபு வந்து முழு புஸ்தகத்திலயுமே சொல்லி இருக்கிறார். யாக்கோபு வந்து பேச்சு சுத்தத்துக்கும் அவன் விசுவாசத்துக்கும் பெரிய தொடர்பை பார்க்கிறார். அதனாலதான் பல தடவை 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் முழுசும், அப்புறம் 4வது அதிகாரம், அப்புறம் 5வது அதிகாரத்துல கூட இருக்கு பேச்சு 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 பேச்சு. இப்ப திருமர தீபத்தில் உண்மையை பேசுன்னு ஒரு ஆர்டிக்கல் வருது, அதனால நீங்க எடுத்து வாசிக்கலாம். அதுல சொல்லி இருக்கு 5வது அதிகாரத்துல பத்தி சொல்லி இருக்கு. நான் சொல்ல, எதன் பேரிலும் நீ ஆணையிடாதே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லு. அதுக்கு அர்த்தம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறார் யாக்கோபு? உள்ளது, அதாவது நீ உண்மையை பேசி நட. உண்மையை நம்ம தெளிவா சொல்லுவோமாக இருந்தால் எதை செய்தா சொன்னாலும் நம்ம எதன் பேர்லயும் சத்தியம் வச்சு அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரியுங்களா? உண்மையை நம்ம பேசணும்னா அதை உண்மையு நிரூபிக்கிறதுக்கு எது பேர்லயாவது சத்தியம் பண்ணணும்னு அவசியம் இருக்கா? அதுல தேவையில்லை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு யாக்கோபு மூலமாக? எல்லாரும் உண்மையை பேசணும்னு சொன்னா விசுவாசிகள் எல்லாம் நம்ம சத்தியம் பண்றதுக்கு அவசியமே உலகத்துல இல்லை. கோர்ட்ல போய் ஏன் சத்தியம் பண்ண சொல்றான்? பாவத்தில் இருக்கிற உலகம் அதை ஏற்படுத்தி விட்டுருக்குது. கர்த்தருடைய வார்த்தையும் அதை ஏற்படுத்தி விட்டுருக்கு. ஏன் சில அவசியமான இடங்கள்ல பண்ணத்தான் வேண்டி இருக்குது? ஏன் கோர்ட்ல? ஏன்னு சொன்னா நீ உண்மையை சொன்னாலும் கூட நீ உண்மையை சொல்லணும், அதுக்கு தான் இங்க நிக்கிறதுக்காகத்தான் சத்தியம் பண்ண வைக்கிறது இல்லீங்களா?
குடியுரிமைக்கு ஓட் எடுக்கிற நேரம் செய்ய வைப்பாங்க. ஏன்னு சொன்னா இதெல்லாம் சீரியஸான விஷயங்கள், நீ உண்மையை தான் சொல்லணுங்கிறக்காகத்தான். ஆனா உண்மையிலேயே உண்மையை நம்ம பேசுவோமானால் நம்ம எதன் பேரிலும் எந்த சூழ்நிலையிலும் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எப்படி நம்ம ஒழுங்கு வாழ்க்கையில் அவசியமோ அதே போல நம்ம பேச்சு சுத்தமாக இருக்கணும். நம்ம வாழ்க்கை நம்ம நாட்டில் வந்து பேச்சு சுத்தம் இல்லாததுக்கு காரணம் போலித்தனம் அதிகமாக இருக்கிறனால. முகஸ்தாபம் பார்க்கறது ரொம்ப அதிகமாக இருக்கு. அவர் என்னை பற்றி தப்பாக நினச்சிடக்கூடாது, அதனால என்ன சொல்றது உண்மை மாதிரி சொல்றது அது உண்மையா இருக்காது, நம்ம உண்மையா நடந்துக்கிறது இல்லை. அப்படி நடந்துக்காத நேரத்தில் அவன் தப்பா நினைக்கிறேன் தப்பா நினைச்சிட்டு தான் போயிடலாம். நம்ம நம்மளைத்தான் சமாதானப்படுத்திக்கிறோம் என்னன்னு சொன்னா நான் ஏதோ சரியா செஞ்சிட்ட மாதிரி. ஆனா உண்மையில நம்ம என்ன செய்யறோம், இயேசு பேரை வச்சுக்கிட்டு பொய்யாகவே சொல்லி பொய்யாகவே வாழ்றோம். இதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி பாருங்க, நியாய திரும்ப நாளத்தில் எவ்வளவு தண்டனை இருக்கும். இப்போ ஒழுங்கீனமான வாழ்க்கை நமக்கு அந்த ஒழுங்கை ஏற்படுத்திக்கிறதுல பேச்சுல சுத்தமே இல்லை, உண்மை பேசுவது இல்லை. உண்மை பேசாட்டி நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியாது, வாழ்க்கையில சாதிக்க முடியாது. வேலை செய்யற இடத்துல பாருங்க, அவன் ஒரு வேலையை கொடுக்கறான், நம்ம இதுக்கு 3 நாள் தான் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கிறது, அந்த 3 நாள்ல இங்க செஞ்சு முடிக்க என்ன ஆகும், நீங்க 3 நாள்ல செஞ்சு முடிக்காது, சாதிக்க முடியுமா? ஒழுங்கான கம்பெனியில இருந்தா அவன் உங்களை விட மாட்டான், உங்களுக்கு இன்கிரிமெண்ட் குறைய வரும், சம்பளத்தை பாதிக்கும், இந்த மாதிரி போகும். இல்லாட்டி இந்த ப்ராஜெக்ட் நீங்க 3 நாள் செய்யறதுல தான் அந்த ப்ராஜெக்டின் அடுத்த ஸ்டெப்னுடைய டெவலப்மெண்ட் இருக்கலாம். அப்ப செய்யறேன்னு சொல்லிட்டு பொறுப்பெடுத்துட்டு 3 நாள் செய்து முடிக்காத நேரம் எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது, எக்ஸ்கியூஸ் கொடுக்கறது, இல்லாட்டி என் ரூம்ல வந்து ஒரு பல்ப் வேலை செய்யல. அப்ப நேத்தே ஹவுஸ் கீப்பிங்குக்கு போன் பண்ணி சொன்னேன் அந்த பல்பு வேலை செய்யல செஞ்சு வாங்க, 6 நாளா போயிடுச்சு, ஒருத்தர் வந்து செய்யல. திரும்பவும் போன் பண்ணேன், 3 தடவை போன் பண்ணிட்டேன், 3 நாளும் செய்யல. சரி, அப்ப அன்னைக்கு காலையில போன் பண்ணி சொன்னேன், 1 மணி நேரத்துக்கு பிறகு வந்தார் தம்பி. அப்ப இந்த பல்பு நீங்க ஆமாங்க, நீங்க அதுக்கு ஹவுஸ் கீப்பிங்க்கு போன் பண்ணு. தம்பி நேத்து 3 நாளும் போன் பண்ணிட்டேன்ப்பா, ஒருத்தருமே வரலையே. அப்ப உடனே என்ன சொல்லிடுறாங்க தெரியுமா, சாரி சார். அப்ப நான் சொல்றது அது உங்களுக்கு ரொம்ப சுலபமா வருது இல்லைங்களா, இப்ப எனக்கு உன் சாரி தேவையே இல்லையே, நதிங் இஸ் கோயிங் டு சேஞ்ச், அந்த சாரினால நீ ஒன்னும் சேஞ்ச் பண்ண போறதில்லை, ஏன்னா 3 நாளும் நான் ஏமாற்றப்பட்டுட்டேன், இப்ப நீ வந்து சாரி சொல்லி என்ன புண்ணியம், அதை நான் ஏத்துக்க முடியாது, ஐ கான் அக்செப்ட். அதனால சொல்லாதீங்க, இப்ப நீங்க எனக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப அதை செஞ்சு வைக்கணும், செய்யுங்க. அது 1/2 hour எடுச்சு, ஏன்னா ஒழுங்கு அந்த பையனுடைய வாழ்க்கையில பாருங்க, பேச்சு சுத்தம் இல்லை அவங்களுக்கு, பையனுடைய வாழ்க்கையில ஒழுங்கு இல்லை. ஏன்னு சொன்னா அந்த பல்பு போட்டான் கொன்னா, அந்த பல்பு ஏற்கனவே ஃபியூஸ் போன பல்பு, ஃபியூஸ் போன பல்பு கொண்டாடலாமா? அப்ப அவன் ஏறி இறங்கி எங்கேயோ இருந்து வரணும் இல்லையா, அப்ப ஏன் தம்பி ஃபியூஸ் போன பல்புனா, கொஞ்சம் பொறு, அடுத்த முறை வார நேரம் நீ 3 பல்பு கொண்டா. ஏன்னு பார்த்தா இப்பவே ஃபியூஸ் போன பல்புன்னு தெரியாம கொண்டான்ட்டல்ல, நீ அடுத்தது கொண்டு ஃபியூஸ் போயிருச்சுன்னா என்ன ஆகும், நீ அவ்வளவு தூரம் நடந்துட்டு வரணும், போனக்கா நான் இங்க நிக்க முடியுமா? அப்ப 3வது கொண்டா, அதுக்கு முந்தி நீ இன்னொன்னு என்ன செய்யணும், அந்த ஸ்விட்ச் வந்து நீ ஆன் பண்ணி போட்ட, ஆஃப் பண்ணிட்டு போடு. அப்ப பாருங்க, மனுஷன் வாழ்க்கையில ஒழுங்க கத்துக்காததுனால அந்த பையன் நான் சொன்னதெல்லாம் செஞ்சான், ஆனா ஒரு பெரிய வானத்துல இருந்து வந்த ஒரு பறவையை பாக்குற மாதிரி என்ன ஆச்சரியமா பாக்குறான், ஏன்னா இங்க ஒருத்தனை செய்ய மாட்டாங்க. அப்ப இவன் எப்படி இருப்பான் எனக்கு தெரியுது, இஸ் அன் எவரேஜ் கை, யோசிச்சு ஒண்ணும் செய்யறதில்ல. இப்ப இந்த மாதிரி பையனுக்கு நான் சம்பளம் கொடுப்பேனா? நோ, எனக்கு ஐ நீட் சாதிக்கிறவன் இல்லையா, சம்பளம் கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. அப்ப இவன் எங்க போறாங்கிறது தெரியுது, அவன் இருக்கிற வேலையா அதனாலதான் அப்படி இருக்கிறான்னு கூட தெரியல. புரியுதுங்களா, புரியுதா உங்களுக்கு? அப்ப பேச்சு சுத்தம் இருக்கணுமா இல்லையா? அங்க அங்க மேனேஜரும் அப்படிதான், ஒரு காரியத்தை கேட்டு 1 மாசம் பதில் சொல்ல. பேச்சுக்கு மதிப்பே இல்லை, பேச்சுக்கு மதிப்பே இல்லை. இப்ப நீங்க வந்து பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துப்பாங்க, உங்க வார்த்தையை மத்தவங்க மதிக்கிறபடி நீங்க வார்த்தைகளை சொல்லி பாருங்க, உங்க சர்ச் மாறும், உங்களை சுத்தி இருக்கிற கூட்டம் மாறும். பேச்சுக்கு மதிப்பு இல்லாத மனுஷன் என்னத்தினா நம்ப மறுக்கிறான். முதல்ல ஆண்டவர் நம்ப மறுக்கிறார், நம்ம விசுவாசிகளா இருந்து சிந்தித்து தான் வார்த்தையை வெளியில விடணும். ஓகே, சிந்திச்சுதான் வார்த்தையை வெளிக்கணும். அது வார்த்தை ரூபமா கொடுத்துட்டோம்னு சொன்னா அது நம்ப தகுந்ததா எப்பவுமே இருக்கணும். உங்களால் முடியாட்டி இல்லது இல்லது என்று சொல்லுங்க. அதனால நீங்க ஒன்னும் பாதிக்கப்பட போற, நீங்க ஸ்பீக்கிங் த ட்ரூத், நீங்க உண்மையா சொல்றீங்க. ஏன் உங்களுக்கு முடியாததை தானே முடியாதுன்னு சொல்றீங்க, முடியிற காரியத்தை தானே முடியும்னு சொல்லணும். முடியாததை நான் முடிக்கிற மாதிரி சொன்னா முதல்ல என்ன செய்யறோம், என்ன தவறா காட்டுறோமா இல்லையா, அப்ப பொய் சொல்றோம். அளவுக்கு மீறிய விதமா என்ன பத்தி நம்ப வைக்க பாக்குறோம். உங்களுக்கு தெரியும் அதை முடிக்க முடியாது, முடியாம போனவர்னா எக்ஸ்கியூஸ் சொல்றோம். அப்ப மத்தவனே நம்ம தவறா நம்மளை நம்ப வைக்கிறோம், எல்லாம் தப்பு, அவிசுவாசி செய்யற வேலை. புரியுதா? காலேஜில் சொன்னா எஸ் சார், இந்த அசைன்மெண்ட் முடிஞ்சு கொடுக்கணும்னு சொன்னா கழுத்து போனாலும் சரி அந்த அசைன்மெண்ட் செஞ்சு ரெடியா இருக்கும். கான் டு இட், செய்ய முடியலன்னா செய்ய முடியலன்னு சொல்லு. நீங்க இந்த மாதிரி ஒரு ஒழுங்க வாழ்க்கையில ஏற்படுத்தி இந்த மாதிரி பேச்சு சுத்தம் இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நீங்க வேலை தளமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியாம நீங்க முன்னேறுவீங்க. பீப்புள் இருக்கிறவங்க உங்களை நம்ப ஆரம்பிக்க போறாங்க. உங்களுக்கே தெரிய சொல்லுவாங்க, லுக் அட் தட் காய், அவன் யாருன்னு தெரியாது, ட்ரஸ்ட் வர்தி, நம்ப கூடியவன், நம்ப தகுந்தவன். இப்ப நம்ம ஊருக்கு வந்தா கூட எனக்கு யாருக்கு வேலை கொடுக்கணும் யாருக்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு நல்லா தெரியும். எந்த அடிப்படையில நான் பாக்குறது, இப்ப உங்களுக்கு சொல்லி கொடுக்கற அடிப்படையில தான் நான் யாரையும் பார்க்கிறேன். இப்ப எனக்கு ட்ரெயின் புக் பண்ணணும், பிளைட் புக் பண்ணணும், இல்ல சாரிய காரியங்கள் கொடுக்கணும்னா எனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தெரியும். இல்லைன்னு சொன்னா நானே தான் அதை செய்வேன். சில காரியங்கள் வச்சிருக்கிறேன், அதை நான் மட்டும்தான் செய்வேன். ஏன், எனக்கு தெரியும் இந்த காரியங்களை வேற யாரும் செய்ய முடியாது, காலவாரி விட்டுருவாங்க, ஏன்னா அப்புறம் நான் அப்செட் ஆகக்கூடாது, நான் செய்யறது நான் தான் செய்வேன். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் அந்த வளர்ப்பு முறை வந்து இந்த அடிப்படையிலேயே சின்னதுல இருந்து இருந்ததுனால எங்க இதுல அது பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு வந்து என் டீக்கன் சொல்லுவாரு, பாஸ்டர் உங்களை யாரு ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடுறதுன்னு. அப்ப நான் அது அடுத்த வாரம் தானே, அடுத்த வாரம் இதுவரையும் நான் யார்ட்டையும் சொல்ல, ஏன் கேக்குறீங்கன்னு, உங்களை நான் கொண்டு போய் விடலாமான்னு. ஓகே, உங்களுக்கு விருப்பம்னா தாராளமா செய்யலாமே அப்படின்ட்டு. எப்பங்க ஃபிளைட்? அப்ப இது ஒரு வாரத்துக்கு முந்தி ஃபிளைட் வந்து நான் வீட்டில இருந்து 10:30 காலையில 10:30 கிளம்பணும், 10:30 இருந்தீங்கன்னா போதும்ட்டு. அப்புறம் நான் அதை முழுசா மறந்துடுவேன், போன் பண்ணி ஞாபகப்படுத்த மாட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, 10:30 காலையில மணி அடிச்ச மாதிரி மனுஷன் நிற்பான். அதனால எங்க ஊர்ல போன் பண்ணி அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. யாருமே கூட சர்ச்ல சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதனால வர முடியல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சுகமில்லாம போய் ஹாஸ்பிட்டல் இருந்தா தவிர, பெட்ல இருந்து எழுக்க முடியாம இருந்தா தவிர சொன்ன வார்த்தையை செய்வாங்க. ஏன், சின்ன வயசுல இருந்து அப்படித்தான் வளர்க்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த காஸ்பல் அங்க வந்து ரொம்ப காலத்துக்கு முந்தைய போயிருக்கிறதுனால அவிசுவாசி கூட இப்படி நடந்துக்குவான், ஆனா விசுவாசி ரொம்ப ஒழுங்கா நடந்துக்குவான். நம்ம நாட்டுல அது இல்ல, நாம வந்து ஜபம் பண்றோம், ஸ்தோத்திரம் சொல்றோம், அல்லேலூயா சொல்லிடுறோம், ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அந்த வாயில இருந்து தான் புறப்பட்டு வரும் எல்லா அசிங்கமும். அசிங்கமே பேசாட்டியும் கூட இதை செஞ்சு தந்துடுறேங்க, இத சொல்றது தான் நம்ம செய்ய மாட்டோம். வெறி இங்க வாரேங்கிறது வந்துடுறேங்க, எவ்வளவு அவசியம், இருக்க மாட்டாங்க, எக்ஸ்கியூஸ் வரும். இப்ப இதனால நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, நம்ம ஆராதிக்கிற தேவனை நம்ம அசிங்கப்படுத்துகிறோம். பேச்சாளர் என்னைக்காவது ஆண்டவர் எதையாவது சொல்லி அதை செய்யாம இருந்திருக்கிறாரா? சீக்கிரமா வருகிறேன்னு சொன்னா அவர் தீர்மானித்திருக்கிற அந்த நேரம் அந்த கணத்துல அவர் வரத்தான் போறார் இல்லையா? தாவது நமக்கு ஏதாவது செய்யறேன்னு சொல்லி ஆண்டவர் செய்யாம வைத்திருக்கிறாரா, செய்யாம இருக்க போகிறாரா? பேச்சு சுத்தத்தை நம்ம ஆண்டவர்ல நம்ம பாக்குறோமா இல்லையா, பாக்குறோமா இல்லைங்களா? அவர் பேரை சொல்ற நம்ம பேச்சு எப்படி இருக்கும்? பேச்சு சுத்தமா இருக்க கத்துங்க, திங்க் பண்ணுங்க. பேசுறதுக்கு முந்தையே ரெண்டு மூணு தரம் திங்க் பண்ணுங்க. யாருக்கும் வாக்கு தத்தம் செய்யறதுக்கு முந்தி, செய்யறேன்னு சொல்றதுக்கு முந்தி செஞ்சு சொல்லிப்பாரு. பேச்சு எப்பவுமே சுத்தமாக இருக்கணும். நம்ம நாட்டுல வேஸ்ட் பண்றது பேச்சு தான். பாருங்க, எல்லாம் சும்மா ஒரு காபி குடிச்சுக்கிட்டு சும்மா அலம்புவோம். அவிசுவாசி செய்வா நிறைய, அவிசுவாசி செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணுவோமா இல்லையா டைம் எல்லாம். பேச்சு அது பாட்டுக்கு சும்மா வரும், ஒரு பொருளே இருக்காது. அளந்தே நமக்கு பேச தெரியாது, உண்மையே பேசாம போயிடும் இல்லைங்களா. எப்படி சாதிக்கிறது? பேச்சு சுத்தம் இருந்தா நம்ம மேல நம்பிக்கை அதிகரிக்கும். எங்க மகன் சொன்னா அவன் ஒரு கார் வாங்கிட்டான், அப்ப தானே போய் பார்த்துக்கிட்டு எல்லாம் கார்லாம் வாங்கிட்டான், பார்த்தேன் எனக்கும் காட்டினா ஓகே நல்லா இருக்கு. அப்ப சொன்னா டேட் இப்ப என் காரை நான் மாத்தணும், அது ஓட வேண்டிய அளவுக்கு ஓடிடுச்சு, இனிமே எக்ஸ்பென்சஸ் ரிப்பேர் எக்ஸ்பென்சஸ் கூடிரும், அதனால இப்பவே வாங்கினா தான் இன்னும் 7-8 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம ஓடலாம், அதனால நான் மாத்தணும். அப்போ அவன் சொன்னான், அப்பா நான் உங்களுக்கு அதில் ஹெல்ப் பண்ணலாம். அப்ப என்ன தான் இப்போ நீங்க என்ன பிரைஸ் ரேஞ்சை மட்டும் சொல்லுங்க, நான் இந்த இதெல்லாம் பார்த்து உங்களுக்கு இது பண்றேன். நான் சொன்னேன், ஓ தேங்க்யூ வெரி மச், ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு சந்தேகம் எல்லாம் நம்புறேன், ஏன் தெரியுமா, அவன் வாழ்க்கையில ஒழுங்கையும் பேச்சு சுத்தத்தையும் பார்த்துரு நடக்கும்னு எனக்கு தெரியும், அதனால நான் அது செய்ய தேவையில்லை, அவன் எனக்கு கொடுப்பான். எங்க டீக்கன்ஸ் மீட்டிங் வந்துச்சு, நாங்கள் ஒரு இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி நேரடியாக சிடியிலேயே ரெக்கார்ட் பண்ற மாதிரி ஒன்று செய்யணும், இவன் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால நான் சொன்னேன் என்ன கம்ப்யூட்டர் வாங்கணும் இந்த ரேஞ்சில்னு எனக்கு ஒரு இது ஒன்று எழுதி கொடு, நான் டீக்கன்ஸ் மீட்டிங் வருது அன்னைக்கு கொடுக்கணும்னா அன்னைக்கு 1 ஹவருக்கு முந்தைய டீக்கன்ஸ் மீட்டிங்ல எல்லாம் சப்மிட் பண்ணிட்டேன். நான் சொல்லி ஞாபகம் இருக்கா செஞ்சிருவியா தம்பி, என் காலை வாரி விட்டுற மாட்டியேப்பா, உன்னை நான் நம்பலாமா போனமே, என்ன சர்ப்ரைஸா இருக்கும் தெரியுமா, அது அவங்க செய்யாம இருக்கிற நேரம் I'll be surprised. ரொம்ப ஆச்சரியப்படுவோம், ஏன்னா அது ஆச்சரியப்பட வைக்கிறது இல்லையே, அதான் சர்ப்ரைஸா இருக்கும். ரியலி நீ செய்யாம விட்டுடியா, என் டீக்கனுக்கு சில காரியங்கள் சொல்லிட்டு வந்தேன்னா சும்மா இதெல்லாம் அழுத்தி தயவு செஞ்சு பிளீஸ் செய்வீங்களா, இதை செஞ்சு வச்சிருங்களா, மறந்துட மாட்டீங்களே, கட்டாயம் செஞ்சு வச்சிருங்களாட்டி ஆபத்து அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். உங்களுக்கு இதை செஞ்சு வைக்க முடியுமா? முடியும். ரியலி யூ கேன் டூ இட்? எஸ் ஓகே. அப்புறம் நினைச்சும் பார்க்குறேன், நான் போனேன்னா எல்லாம் செஞ்சு வைக்க முடியும். ஏங்க வாழ்க்கையில ஒழுங்க வளர்த்து கொண்டதுனால பேச்சு சுத்தம் இருக்கிறதுனால நம்பிக்கை அதிகரிக்கிறது சாதிக்கிறோமா இல்லையா? என் வாழ்க்கை அவங்க வாழ்க்கை சுத்தி இருக்கிறவங்க சபை வாழ்க்கை முன்னேறதா இல்லையா, எங்கேயோ போறோமா இல்லையா, அங்க அவங்க சாதிக்கிறான்னா இதுக்கு வேற காரணமே இல்லை. நம்ம ரொம்ப சாதாரணமா எடுத்து தப்பு விடுற காரியங்கள்ல அவன் உயிருக்கு உள்ளதா மேல பார்த்து அந்த காரியங்கள்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுனால தான் செய்யறாங்க. பேச்சுல சுத்தம் இருக்கணும், அனாவசியத்துக்கு மத்தவங்களை நீங்க நம்ப வைக்காதீங்க, உண்மைய பேசுங்க, உண்மையா நடந்துக்குங்க, அதை ரொம்ப சீரியஸ் ஆயிடுங்க. உங்க சின்ன பிள்ளைங்க சின்ன வயசுல இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கும் சொல்றேன், உண்மைய பேசி உண்மைய நடந்துக்குங்க, நீங்க ஒரு காலத்துல உயரத்தான் போறீங்க, வாழ்க்கையில் உயரத்தான் போறீங்க ஒரு வாழ்க்கையில். ஆனா இங்க வந்து நம்ம யாரு பேசினாலுமே அதை நம்ப முடியாம இருக்கா, செக் பண்ண வேண்டி இருக்குது, அவங்க தோணிய பார்க்க வேண்டியிருக்கு, அவங்க சொல்ற விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அங்க நான் அதெல்லாம் செய்யவே மாட்டேன், ஏன்னா பேச்சு ஒரு மனுஷனை காட்டுது, அவன் பேச்சு அவன் யாருன்னு காட்டுது. பேச்சை வச்சுதான் நம்ப முடியும், பேச்சு இல்லாம நம்ப முடியாது. ஏன்னு பாருங்க, ஒண்ணு நம்ம மனுஷன் மனுஷனோட உறவாடுறதுக்கு நம்ம எதை பயன்படுத்துறோம், இருக்கிறது ஒண்ணுதான், கண்ணாலியா பேசிட்டு இருக்கிறோம், மூக்கால பேசிட்டு இருக்கிறோமா, எக்ஸ்பிரஷனுக்கு கண்ணு தேவை, முக முகம்லாம் தேவை, எதுல கம்யூனிகேட் பண்றோம், ஓன்லி த்ரூ மொழி லாங்குவேஜ், நாக்கு வாய். அப்ப நம்ம நம்பிக்கையை நமக்குள்ள ஏற்படுத்துறது ஒண்ணுதான், அவள் நம்ம பேச்சுதான், அவதான் எல்லாம் இருக்குது, அவதான் நம்ப முடியும், அவள்தான். அப்ப அந்த பேச்சுல தான் நம்முடைய யாருன்னு மட்டும் காட்டணும். சாதிக்கிறதுக்கு நம்ம பேச்சு சுத்தம் அவசியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு அது இல்லைன்னு சொன்னா அவன் விசுவாசியே இல்லைங்கிறார் யாக்கோபு. அதனாலதான் முதலாவது அதிகாரம் கடைசியில பேச்சுக்கும் பரிசுத்தத்துக்கும் தொடர்பு இருக்கு, காட்லினஸுக்கும் பரிசுத்தத்துக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது பேச்சு சுத்தம் இல்லைன்னு சொன்னா நீ பரிசுத்தமே இல்லாதவன். ஏன் பேச்சு மனுஷனுடைய இருதயத்தை படம் பிடித்து காட்டுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, உனக்குள்ள போறது இல்ல, உன்னை அழுக்குப்படுத்துகிறது, உனக்குள்ள இருந்து வர்றது எங்க இருந்து வருது, இருதயத்துல. இருதயத்துல உள்ளதுக்கு தான் நம்ம வார்த்தைகளால வடிவம் கொடுத்து பேச்சால வெளிப்படுத்துகிறோம். அப்ப அந்த பேச்சு சுத்தம் இல்லாட்டி சொன்னா, நம்ப கூடியதாக இல்லாமல் இருந்தா உன்னை எப்படி நம்புவது, எப்படி சாதிக்க போறோம், சாதிக்க முடியாது. புரியுதுங்களா? நம்ம எங்கேயும் போக முடியாது. இந்த பேருக்கு புதுசா கேட்டதா இருக்கலாம், ஆனா இது உண்மையான காரியம். சரி, அடுத்தது என்னன்னு சொன்னா, இது கடைசியா இப்ப சொல்ல வேண்டியது, நாம் எப்பவுமே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக உழைக்கிறவர்களாக இருக்கிறோம். உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதிகமாக உழைக்கிறவர்களாக இருக்கிறோம். 1 தெசலோனியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கோ. 4வது அதிகாரத்தில் 11-12 வசனத்தை நம்ம பார்ப்போம். புறம் பேசுகிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும்படி, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடி அமைதியில் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், உங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். பாத்தீங்களா, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி, அதாவது நமக்கு வெளியில இருக்கிறவங்களை பற்றி, அவங்க முன்னுக்கு நம்ம யோக்கியமாக நடந்து, யோக்கியமாக சொன்னா புறமே இருக்கிறவங்க நம்ம நம்ப கூடியபடி, நம்ம மதிக்க கூடியபடி நம்ம நடவடிக்கைகள்லாம் அமையணும். இருந்து ஒன்றிலும் நமக்கு குறைவில்லாமல் இருக்கும்படி, நமக்கு ஒன்றிலுமே குறைவில்லாமல் இருக்கிறன்னு சொன்னா, பேங்கை போய் கொள்ளையடின்னு சொல்லியிருக்கா, இப்போ நமக்கு ஒன்றிலையும் குறைவில்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடி, ஆலோசனை சொன்னபடி இல்லை கட்டளையிட்டபடி அமைதல் உள்ளவர்களா இருக்கும்படி நாடவும், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், அமைதல் உள்ளவர்களா இருக்கும்படி நாடவும் சொன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க நிதானமா நடந்து கொண்டு போகவும், நீங்க அடுத்தவன் ஜோலியிலேயே கண்ணா இருந்து எதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காம உங்க ஜோலிய ஒழுங்கா பார்த்துக்கிட்டு போகவும், உங்கள் சொந்த கைகளினால் வேலை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். உங்க சொந்த கைகளை பயன்படுத்தி நீங்க வேலை செய்யணும், அதாவது உங்களுக்கு எந்த விதமான ஒரு குறையும் வாழ்க்கையில இல்லாம இருக்கணும்னு சொன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் செய்யற காரியம் முழு நேர உபவாச ஜெபம் தானே செய்யறாங்க. எல்லாம் குறைவு இல்லாம இருக்கும்னா, எந்த அளவுக்கு ஜெபத்தை கூட்டுறோமோ, எந்த அளவுக்கு முழு நேர உபவாசம் வைக்கிறோம், ஜெபம் வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் கூரையை திறந்துகிட்டு கொட்டுவார்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப பேர். அப்படிதான் நடக்குது ரொம்ப பேர் ஜெபம். ரேடியோல எல்லாம் டிவியில எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அப்படித்தான் சொல்லுவான், ஒண்ணுமே வாழ்க்கையில குறைவு இல்லாம இருக்கிற ஆண்டவட்டவா, நீ அதிகமா ஜெபத்தை பண்ணு, அதிகமா அப்படி இல்லாட்டி எனக்கு இல்லாட்டி ஊழியத்துக்கு அதிகமா கொடுத்தீங்கன்னு சொன்னா, சபைக்கு அதிகமா கொடுத்தீங்கன்னு சொன்னா, கொடுத்ததை விட 2 மடிப்பு வரப்போகுது. எங்க வந்திருக்கு, ஒரு காலத்திலயுமே வந்தது இல்ல. ஆனா அப்படி சொல்லி நம்ப வைக்கிறது, வேதமும் அப்படி சொல்லவே இல்லை. சபைக்கு அதிகமா கொடுத்தா நம்ம வாழ்க்கையில பணம் ரெட்டிப்பாகும்னு சொல்றத போல மடத்தனம் உலகத்திலேயே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யாருக்கும் 10 பைசா கொடுத்தாலும் ஒன்னும் எதிர்பார்க்காம கொடு. ஒன்னும் எதிர்பார்க்காம குடுன்னு சொன்னா கர்த்தரட்டியா லஞ்சம் கொடுக்க முடியுமா? நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஆனா நீ 2000 ரூபாய மாத்தணும் ஆண்டவரேன்னு சொன்ன, புரியுதுங்களா? முடியாது, கர்த்தரட்டி எப்படி லஞ்சம் கொடுக்க முடியும்? அதெல்லாம் போலித்தனம். வேதம் என்ன சொல்லுகுது, நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே குறைவில்லாம இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம சொந்த கைகளாலே உழைக்கிறவர்களா இருக்கணும். மொத சொன்ன 3 பாயிண்ட்டுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு, ரொம்ப தொடர்பு இருக்கு. நமக்கு மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒழுங்கா நம்ம மதிப்பு கொடுத்து, வாழ்க்கையில ஒரு ஒழுங்கை ஏற்படுத்தி கொண்டு, பேச்சு சுத்தம் எல்லாம் ஒழுங்கா இருக்கும்னு சொன்னா, நம்ம என்ன செய்வோம், வாழ்க்கையில் அதிகமா சாதிக்கணுங்கிறதுக்காக சொந்த கைகளில் உழைப்பதற்கு முயற்சி செய்வோம். இந்த தம்பியை எடுத்துக்குவோம், இது வந்து பாராட்டுற எக்ஸாம்பிள் இல்ல, நான் அவர் கோச்சுக்க மாட்டேன். இப்போ அது நல்லா காலேஜில் நல்லா படிச்சு வரணும், படிச்சு வரணும்னா உழைக்கணுமா இல்லையா? உழைக்கணும்னா என்ன செய்யணும், நல்லா படிக்கணும். எக்ஸாம் வரப்போகுது, சோதனை பரீட்சை வரப்போகுது. அப்போ பரீட்சையில ஒவ்வொரு பேப்பரும் ஒழுங்கா செய்யணும். அப்ப அவர் வந்து உழைப்பு அந்த படிப்புல காட்டி இருந்தா தான் அந்த எக்ஸாம ஒழுங்கா செய்யலாம். எக்ஸாம் வர நேரம் அவர் ஒழுங்கா படிச்சிருக்காம ஒரு சின்ன சின்ன பேப்பரா எடுத்து எழுதி எழுதி இடுப்புல இங்க காதுல மூக்குல இருந்து சொருகிக்கிட்டு, அவன் அந்த மேற்பார்வை செய்யறவன் அங்க எங்க போற நேரம் மட்டும் எடுத்து பார்த்து எழுதி தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா உழைப்பையா காட்டுது? அப்படிலாம் செஞ்சா பாஸ் எந்த அளவு பொய்யா இருக்கணும், அவர் செய்ய மாட்டார். கிறிஸ்தவர்கள் அதெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப நம்ம உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கறோமா இல்ல? கொடுக்கல. அது சொந்த கையால். சில பேர் என்ன செய்யறது, அடுத்தவனை படிச்சுட்டு வர சொல்றது எக்ஸாமுக்கு, ஏன்னா அவன் அந்த நேரம் பேப்பரை கொடுப்பான் நம்ம எழுதுகிறது. ரொம்ப முடியாட்டி இவங்க என்ன செய்வாங்க, பேப்பர்லாம் எழுதி தெரியும், இது அவங்களுக்கே தெரியும் பாஸ் மார்க் கிடைக்காது, அதுல ஒரு 20 ரூபாய சொருகி பின் பண்ணி வச்சு அது என்ன எழுதுறது, ஒரு சென்டிமெண்ட்லாம் கீழே ஒன்று எழுதி விடுறது, அதையும் கொடுத்தா அப்படியாவ ஒரு 50 மார்க் போட மாட்டாளா, நடந்திருக்கேன் இல்லையா, நடந்திருக்குது. அப்ப நீங்க என்ன சொல்றாரு இவரு, நம்ம வந்து அமைதல் உள்ளவளா நிதானத்துல சமுதாயத்துல நடந்துக்கவும், நாம மனப்பிரேம புடிச்சு இல்லாட்டி மனக்கலப்பம் புடிச்சு கஷ்டப்படாமலும் நம்ம வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாமல் நடந்துக்கவும், மத்தவங்கள தங்கி இருக்கிறதுக்கு அவசியம் இல்லாமல் இருக்கவும் என்ன செய்யணும், நம்ம சொந்த கையால உழைக்கணும். சொந்த கையால நம்ம உழைக்கின்ற பொழுது நம்ம முன்னேறலாம். நான் உங்களுக்கு சொன்னேன், என் பட்டனுக்கு வந்து என் ஷர்ட்ல பட்டன் கலந்தா என் மனைவி தைக்கிறது இல்லை, உண்மையில சொல்ல போனா அவங்களுக்கு ஊசி பிடிச்சி தைக்க தெரியாது. ஆனா நான் சின்ன வயசுல இருந்து அது பழகி இருக்கிறதுனால அழகா உட்காந்து தச்சுக்குவேன், நான் தச்சுக்குவேன் எல்லா காரியங்களையும். நான் எனக்கு வந்து பல வேலைகள் இருக்குது, ஒரு லோக்கல் சர்ச்ல உள்ளூர் சபையில போதகரா இருக்கிறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஊழியங்கள்லாம் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்ல, மாசத்துக்கு 3 தரத்துக்கு 3 மாசத்துக்கு 1 தரம் அந்த திருமண தெய்வம் பத்திரிகை அடிச்சு அனுப்பணும், பத்திரிகை அடிச்சு பிரிண்டர்ஸ் காரனுக்கு அனுப்பணும், அப்பதான் அவன் தான் வேலையை முடிச்சு வர எங்க சர்ச்ல இருக்கிற ஒரு 12 பேராவது கூடி அதை பேக் பண்ணி அனுப்பணும். அப்ப ஒரு வருஷத்துல 4 தடவை இது சரியா நடந்துகிட்டு போகணும். இதை தவிர எனக்கு ரொம்ப கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு, இதெல்லாம் வேலையில இருக்கு, ஆனா எனக்கு செக்ரட்டரி இன்னைக்கு வரையும் இல்லை, நான் தான் செக்ரட்டரி. டைப்பிங் கத்துக்கிட்டேன், கம்ப்யூட்டர் எல்லாம் கத்துக்கிட்டேன், அவ்வளவு வேலையும் கரஸ்பாண்டன்ஸ்ல இருந்து மேகசின் வரையும் இவ்வளவு சர்மன்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, கொண்டாடுறது, போதிக்கிறது எல்லாம் நானே தான் செய்து கொள்றேன். எனக்கு தெரியும், பெருமைப்படுத்திக்கிறதுக்காக நான் ஒரு மனுஷன் வேலையை விட 2-3 வருஷம் வேலையை செய்யறேன், அப்படியும் செய்கிறதுக்கு ஒரு ஒழுங்க என் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதுனால அதுக்கெல்லாம் நேரம் கொடுத்து செய்கிறது, நான் அந்த காரியங்களை செஞ்சுக்கிறது. அப்ப நான் எனக்கு வாழ்க்கையில ஒழுங்கு இல்லாம இருந்து ஒரு சீர் இல்லாம இருந்துருந்துச்சு, பேச்சு சுத்தம் ஒழுங்கு அதெல்லாம் இல்லாம இருந்திருந்திருந்தா இதெல்லாம் என்ன செய்ய முடியாது. இப்ப இதெல்லாம் சாதிக்கிறதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் எவனும் கொடுத்துறது இல்லை, ஆனா அது சாதிக்கிறது இல்லையா, கர்த்தருக்கு, கர்த்தருக்காக சாதிக்கணும். அவ்வளவு டைப்பிங் செய்யறதும் நான் தான், செக்ரட்டரி வச்சு செய்யல, மேல கூடுனா தேவைப்பட வேண்டி வரலாம். மேகசீனை வந்து ப்ரூஃப் பாக்குறதுக்கு ஒரு ஆளுக்கு மேல இன்னொரு ஆள் தேவைங்கிறதுனால இன்னொருத்தர் ப்ரூஃப் பாக்குறது, ஆனா அவ்வளவையும் டைப் பண்ணி பிரிண்டிங் கம்பெனிக்கு அனுப்புறது நாங்க தான். ஒண்ணு தெரிஞ்சுங்க, இங்க ஒரு இதை சொல்றேன், என் பிரிண்டிங் கம்பெனி வந்து அவிசுவாசிகள், சரிங்களா, அவிசுவாசிகள் தான். 15 வருஷம் ஆகுது, இந்த வருஷம் 15 வருஷமா பிரிண்ட் பண்றோம், 4 தடவை அனுப்பணும். எனக்கு இவ்வளோ வேலைகளுக்கு மத்தியிலையும் அதை தயார் செய்து எப்ப வரணும்னு அவங்களை அனுப்பிடுவோம். அந்த 15 வருஷத்துலயும் ஒரு முறையாவது அவங்க எனக்கு போன் பண்ணி, என்ன நீங்க மறந்துட்டீங்களா, மேக்சினை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வரலையேன்னு சொல்லி போனும் பண்ணதில்லை, இமெயில் கூட அனுப்புனதில்லை. அப்படி நான் வச்சுக்கல, கேலண்டர்ல குறிக்கப்பட்டிருக்கும் எவ்வளவு நாள்கள் தேவைப்படும் எனக்கு தெரியும், அதை முடிச்சு அவன் கேட்கறதுக்கு முன்பாக அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அவங்க 3-4 நாள்ல பிரிண்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க, அதுக்கான பணம் கூட 1 நாள் கூட லேட்டா போய் சேராது. உங்களுக்கு தெரியுமா, நான் அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு வேலையா போனேன்னு சொன்னா அந்த பாஸ் நேரத்தை கொடுத்து என்னோட இருந்து லஞ்ச் சாப்பிட்டு எல்லாரோடையும் பேசுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஏன்னு சொன்னா என் வேலைக்கும் உழைப்புக்கும் அவன் அவ்வளவு தூரம் மதிப்பு கொடுக்குறான், அவன் அவிசுவாசி. ஒரு முறை சொல்லி இருக்கிறாங்க, எங்களுக்கு எவ்வளவு வேலையெல்லாம் வருது, உங்க வேலை தான் எங்களுக்கு பிரச்சனை இல்லாத வேலை, ஏன் அப்படி சொல்றீங்க, நாங்க எப்பவுமே உங்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே, அது படார்னு வந்துருதே. அதனால அவன் எங்களுக்கு ஒன்னும் கூட்டல தெரியுமா, பிரைஸே கூட்டல. ஒரு முறை சொன்னாங்க, ஏன் பாஸ்டர் நீங்க ஏன் இது கலர்ல போடக்கூடாது இந்த கவரை, அது விலை கூடும், நான் ஒன்னும் விலையை பத்தி சொல்லியே நாங்க ஃப்ரீயா செஞ்சு தர்றோம். அவிசுவாசி. ஆண்டவர் உங்களுக்கு ஒருவித குறைவும் இல்லாமல் உன் சொந்த கையிலே நீ உழைப்பாயானால் உனக்கு குறைவு இருக்காது. ஏன் இருக்க போகுது, நீங்க யோசிச்சு பாருங்க. அத உழைக்கிறதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்தோம்னு சொன்னா, இப்ப நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னா நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 மார்க்குக்கு எய்ம் பண்ணணும், அது இலக்கா இருக்கும். 85 கிடைச்சாலும் குட். ஏன் ஐம்பதை பார்க்கணும்? அப்ப ஒரு விசுவாசிக்கு ஐம்பதையா பார்ப்பான்? அப்போ உன் கர்த்தருக்கு ஐம்பது தான் கொடுக்க போறியா? எவ்வளவு கொடுக்கணும் என் கர்த்தருக்கு? என் கர்த்தர் பேர் உயர்றபடி நான் உழைக்கணுமா இல்லையா? காலேஜில் இருந்தோம் அப்படி செய்யணுமா இல்லையா? அப்ப காலேஜில் இருந்து எவரேஜ் பாஸ் பண்ணி பண்ணி வந்துருக்கிறான் ஒரு கிறிஸ்தவர்னு பேர் வரலாமா? கர்த்தருக்காக சாதிக்க பார்க்கணுமா இல்லைங்களா? எங்க பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கோம், ரிவார்டை பார்க்காதீங்க, வெகுமதியை பார்க்க. செய்யறத ஆண்டவருக்காக செய், செய்யறத ஆண்டவருக்காக. ரெண்டும் கிளாஸ்ல தான் பாஸ் பண்ணுச்சு ரெண்டு பேரும். அவன் உழைப்பை பார்த்து ரெண்டு பேருக்கும் வேலை கொடுத்தான். இப்படியான நம்ம வேணுங்கிறதுக்காக அது நம்ம நினைக்க கூடாது. நம்ம நம்ம என்ன நினைச்சிடறோம், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு. ஆவிக்குரியவன் தான் இங்க எழுதியிருக்கிறான். ஆண்டவர் ஆவிக்குரிய மனிதனை வைத்து தான் சொல்லுகிறார், நீ உங்களுக்கு ஒரு விதமான குறை இல்லாதபடிக்கு சொந்த கைகளினால் வேலை செய்யுங்க. சொந்த கைகளினால் உங்க வேலையை செய்ய, மற்றவங்களை நம்பி இருக்காதீங்க. மற்றவங்களை நம்பி இருக்காங்க, உங்க வேலையெல்லாம் நீங்களே செய்யுங்க. எதுவாக இருந்தாலும் யாருக்காக செய்யணும்? கர்த்தருக்காக செய்யுங்க. மத்தவங்க பார்க்காதீங்க. நீங்க இயேசுக்காக உங்க சபைகள்லயும் மற்ற இடங்கள்லயும் நீங்க முன்னுக்கு வந்து கர்த்தருக்காக மத்தவங்க என்ன நல்லா பேசணும் பார்க்காம ஆண்டவருக்காக செய்யணும். அப்ப உங்க வீட்லயும் ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் வேலை இடத்துலயும் அந்த படி செஞ்சீங்கன்னா நீங்க திரும்பி பார்க்கிற நேரம் உங்களுக்கு தெரியும், என்னண்டா அந்த மலைக்கு ஏறி வந்தேன். இப்ப நான் சொன்னதெல்லாம் செஞ்சுதான் எல்லாம் ஏறி போயிருக்கிறான். விசுவாசி இதுல ரொம்ப மத்தவங்களுக்கு இலக்கணமா இருக்க வேண்டியவன். எனக்கு கண்ணீரே வரும். ஏ இந்த பிரசங்கம் இங்க வந்துதான் தயாரிச்சிருப்பாங்க, இங்க வந்துதான் தயாரிச்சிருப்பாங்க. நான் இன்னைக்கு 6 மணிக்கு எழும்பி 8 மணி வரையும் எல்லாம் பார்த்தேன், வசனங்கள் எல்லாம் பார்த்தேன். எங்க ஊர்லயே இருந்து என்ன இது பண்ண போறேன்னு திட்டம் போட்டு பிளான் பண்ணிக்கிட்டு தான் வந்தேன். சுருக்கமா கூட சொல்ல போறதெல்லாம் இங்க வச்சிருக்கிறேன். இங்கெல்லாம் அப்படி செய்யறது இல்ல. இங்க வந்து இருந்துட்டு எதையோ சொல்லிட்டு போயிடுறது. வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒழுங்கு இல்ல, அவங்க பேச்சில நம்ப முடியாது. அவங்க இருந்து ஒழுக்கத்தோடு தங்களுடைய சொந்த கைகளால தயாரிக்கிறது இல்ல ஒண்ணுமே. புரியுதுங்களா? அதனால கிறிஸ்தவம் ரொம்ப மந்தமான நிலைமையில, ஒரு விருத்தியற்ற விருத்தியுள்ள ஒரு நிலையில இல்லாம பலவீனமான நிலைமையில இங்க இருக்கிறது. காரணம் கிறிஸ்தவர்களாகிய நாம என்னவா இருக்கிறோம்? எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஆவிக்குரிய வல்லமை இல்லாம இருக்குது. ஏன்? இந்த அடிப்படை காரியங்கள்லயே நம்ம ஒழுங்கு இல்ல, மத்தவங்களுக்கு கட்டுப்படுறது இல்ல, உண்மையை பேசி நடக்கிறது இல்ல, வாழ்க்கையில ஒரு ஒழுங்கு இல்ல, நாம சொந்த கைகளை நம்பி உழைப்பது இல்லை. உழைக்கணும், உழைக்கணும். சம்பளத்துக்காக உழைக்க கூடாது. ஒன்னு நினைச்சீங்க, எப்பவுமே சம்பளத்துக்காக உழைக்க கூடாது. வேலைங்கிறது ஒரு ரொம்பவும் கனமான ஒரு காரியம். ஏன்னா மனுஷனை படைத்த ஆண்டவர் அவன் வேலை செய்யும்படி உழைக்கும்படி சொல்லியிருக்கிறார். அதனாலதான் உழைக்காதவன் சாப்பிடக்கூடாதுன்னு பவுல் சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கிறாரா இல்லீங்களா? எஸ் சொல்லியிருக்கிறார். சோம்பேறியாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனுக்கு அடையாளம் சோம்பேறித்தனம் இல்ல, அவன் உழைக்கிறவனாக இருக்கணும். உழைக்கலன்னு சொன்னா சாப்பிடவும் கூடாது, அதாவது மத்தவங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. அதனால தான் நம்ம எப்பவும் கடை வாங்கிறது, ரொம்ப கடை வச்சிருக்கிறதெல்லாம் பிசாசுத்தனம். அது நம்முடைய ஒழுங்க காட்டல, நம்ம கொடுக்கிற வருமானத்துல நம்ம வாழாத தன்மையை காட்டுகிறது. இருக்கிற வருமானத்துல வாழாத ஒரு தன்மையை தான் அது காட்டுது. வறுமையா இருந்தாலும் நம்ம இருக்கிறதுல ஒரு நேர சாப்பாடாவது ஒழுங்கா சாப்பாடு வாழணுங்க. அதான் கிறிஸ்தவனுக்குள்ளது. ஒழுங்கு இருக்கிறவன் அனாவசிய செலவுகளை ஏற்படுத்திக்க மாட்டான். தான் செலவுக்கு தகுந்த அந்த வருமானத்தோடு வாழ அவனால முடியும். புரியுதுங்களா? இப்ப இதெல்லாம் என்ன சொல்றது? இதெல்லாம் இதா இருக்கு, பேசிக்கா இருக்கு. இதெல்லாம் எங்க கிறிஸ்தவன் இருக்குன்னு கூட சிலர் யோசிக்கலாம். கிறிஸ்தவன் ரொம்பவே இருக்குது. அதனால்தான் சொல்ற, நீ அதிக அனாவசியமான மனக்கலக்கத்தோடும் குழப்பத்தோடும் கடன் தொல்லையோடும் இல்ல தேவையில்லாம பேர் அசிங்கப்படும்படியாக இருக்காமல் அமைதல் உள்ளவராக இருந்து புறத்தியார் மத்தியில கூட நம்ம யோக்கியமா நடந்து கொள்றதுக்கு, நம்ம சொந்த கையில வேலை செஞ்சு ஒழுங்கா அந்த சம்பாத்தியத்துல வாழ்ந்தோம்னா அடுத்தவனுக்கு நன்மைங்கிறாங்க. ஏன் நன்மையா இல்லையா? நேத்து வந்து ஒருத்தன் டயெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான், சொல்லக்கூடாது எங்கன்னு. அப்ப ஐயா உங்களோட பேசலாமான்னு, ஒரு வேலை செய்யற இடத்து சரி பேசலாமேன்னு ஐயா கூட்டிட்டு போயிட்டு எனக்கு 100 ரூபா கொடுப்பீங்களா? அதிர்ந்து போயிட்டேன். அப்ப சொன்னேன், என்ன உனக்கு தெரியாதே, இல்லை நீங்கள் தான் இங்கே வந்து தங்குறீங்களே. ஆனால் உனக்கு நம்ம ரெண்டு பேரும் தெரியாது, ஏன்னா உனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் வேலை செய்கிற ஒரு பெரிய பதவியில் இருக்கிற டைலாம் போட்டு ஸ்மார்ட்டாக இருக்கிற வெறும் 100 ரூபாயை என்கிட்ட கேட்கலாமா? யோசிக்கலையே. ஒரு தேவை இருந்துச்சுங்க, யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியல. அப்போ அங்கே என்ன அங்கே தெரியுது? டையெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு நல்லா இருந்தாலும் கூட, தெரிஞ்சாலும் கூட உன் வாழ்க்கையில் ஒழுங்கு இல்லை, தன்னை அவமானப்படுத்திக்கிறாங்க. நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன், ஏன்னா அவனுக்கு என்ன தேவை இருக்குன்னு தெரியல. இந்த அளவுக்கு தன்னை அசிங்கப்படுத்திக்கிறான், இருந்துட்டு போட்டும் என் தாரேன்னு சொல்லியிருக்கிறான். அந்த அறானோ தள்ளியே நான் அதை நம்பலை, இந்த ஊரில் நம்பினா அவ்வளவுதானே. இருந்தாலும் ஒரு உதாரணம், எவ்வளவு தூரம் அவனுடைய தோற்றம் மற்றவங்களை மதிக்கிற அளவில் ஜாப்ல இருந்து தோற்றம் இருந்தாலும் வாழ்க்கையில் ஒழுங்கும் அதுவும் இல்லாததுனால வெறும் 100 ரூபாய்க்கு பிச்சை கேட்க வேண்டியது. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஒழுங்கா நடந்துகிட்டா புறத்தியானும் நம்ம பாதுகாப்பா இருப்போம். அவன் எனக்கு பாதுகாப்பா இல்ல, சர்ப்ரைஸ் பண்ண வச்சுட்டான், அப்ப என்ன தங்கி இருக்க பாக்குறான், அது சரியில்லை. இப்ப ரெண்டு நாள் கேட்டான்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வந்துடும், வேலைக்கே ஆபத்தா போயிருந்தா திருத்த வேண்டி வரும். அவன் கெட்டு போறதுக்குன்னா காரணமா இருந்துடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அவ எவ்வளவு தூரம் வேதம் ஆராய்ந்து சொல்லுது, புறம்பே இருக்கிறவள் பற்றி யோக்கியமாய் நடந்து, அதாவது அவன் பாக்கத்துல கை வச்சு நாம வாழ்றதுக்கு வழி வராம, நீ உங்களுக்கு ஒருவித குறைவும் இல்லாம பாத்தீங்களா, சமுதாயத்துல மற்றவங்களை நம்பி அவங்களுக்கும் நம்ம வந்து தொல்லை உள்ளவர்களாக போய் அவங்கள தங்கி இருக்கிறதுக்கு நிலைமை வராம, அவங்களாம் அவங்க ஜோலியை ஒழுங்கா பார்த்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு போறதுக்கு யோக்கியமா நம்ம நடந்து நம்ம சொந்த கையிலையும் உழைத்து நம்ம சரியா செஞ்சோம்னு சொன்னா ஏப்பா உனக்கு குறை இருக்க போகுது. அங்கத்தானே கிறிஸ்தவத்தினுடைய மகிமையே பார்க்கலாம், மகிமையே பார்க்கலாம். அதனால நம்ம எப்பவுமே உழைக்கணும். எபேசியர் 4:28 திருடுகிறவன் இனி திருடாம, அதாவது முந்தி திருடன் ஆரம்பிச்சு அவன் கன்வெர்ட் பண்ணி வந்திருக்கிறான், அதனால பழைய வாழ்க்கை உனக்கு இருக்கக்கூடாது. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, அதாவது யாருக்கு வாழ்க்கையில வசதி இல்லாம இருக்குதோ இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக, தனக்கு உண்டாயிருக்கும்படி உன் தேவையை நீ தீர்த்து கொள்ளும்படியாக, தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். எவ்வளவு சொல்லிருக்கு தெரியுமா ஒரு வசனத்துல, திருடுறேன் திருடாம அந்த வேலையை விட்டுரு. குறைச்சல் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில வசதி இல்லாம இருப்பாங்களா இல்லைங்களா, விதவைகளுக்கு உதவ வேண்டி வரும், ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு சபையில் உதவ வேண்டி வரும், அவர்களுடைய தேவையை தீர்த்து வைக்கும்படி, அதாவது ஓம் தேவைக்கும் உழைக்கணும், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யணுங்கிறதுக்கு அதையும் நினைவு வச்சு அதுக்கும் சேர்ந்து உழைத்து சொந்த கைகளை பயன்படுத்தி நலமான வேலை. நலமான வேலைனா மோசமான வேலை செய்யக்கூடாது, ஏற்கனவே திருடக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. அப்புறம் எது நலமில்லாத வேலை என்னது இருக்கும் தானே, அசிங்கமான வேலைகள்லாம் இருக்குமா இல்லையா, அந்த வேலையெல்லாம் இப்படி மாதிரி நீதியான எந்த வேலையையும் செய்து சொந்த கைகளால் உழைக்கணும். அது வந்து நீங்க படிக்கிறதுக்கும் எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் அந்த உழைப்பையும் குறைக்குது, மத்த எல்லாத்தையும் குறைக்குது. அப்படி இங்க உழைப்புங்கிறது கர்த்தர் அதுக்காக நம்ம உருவாக்கி இருக்கிறார். சோம்பேறித்தனமும் உழைக்காமல் இருக்கிறதும் ஆண் தன்மைக்கே அடையாளம் இல்லைன்னு நினைச்சு ஒழுங்கா நம்ம உழைக்கிறத பயிற்சியா கொண்டு வந்து ஸ்கூல்ல இருக்கிற நேரமும் காலேஜில் இருக்கிற நேரமும் இப்படியே கொண்டு போனோம்னு சொன்னா, நம்ம வேலையில சேர்ந்த பிறகும் நம்ம வேலையில இருக்கிறவங்களுக்கு சரியா உழைப்போம். அப்படி உழைக்கிற பொழுது நம்ம எங்கேயோ கொண்டு போயிடுவார் ஆண்டவர். நம்ம திரும்பி பார்த்தோம், இதெல்லாம் சாதாரணமா தெரியாது, இங்க வந்து நிக்கிறதுக்கு இதெல்லாம் காரணமா இருக்குன்னு பாப்பீங்க. புரியுதுங்களா? வாழ்க்கையில சாதிக்க முடியுங்க, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு பயிற்சியா கொண்டு வந்தோம்னு சொன்னா எவ்வளவோ சாதித்தரலாம் வாழ்க்கையில. நம்ம சோம்பேறித்தனமும் நம்ம கவனம் ஒரு காரியத்துல கவனம் செலுத்தாமல் இருக்கிறதும் நம்ம பத்தி ரொம்ப மோசமா நினைச்சுக்க, நம்ம ஊர்ல எல்லாத்துக்கும் எக்ஸ்கியூஸ் பாத்தீங்களா, எல்லாம் யோசிச்சு செய்ய மாட்டாங்க. அந்த பல்பு கொண்டாந்தவன் யோசிச்சு கொண்டாந்துருக்கலாமா இல்லையா, ஒண்ணுக்கு மேல பல்பை கொண்டாந்துருக்குன்னு எல்லாம் கொண்டாந்துருக்குன்னு சுவிட்ச் ஆனா ஆஃப் அதெல்லாம் பார்த்துருந்தா அவன் 2 மினிட்ஸ்ல அதை செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனா 5 நிமிஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை இவன் 1.5 மணி நேரம் எடுத்துக்குவான் நம்ம ஊர்ல, எடுத்துக்குவாங்களா இல்லையா? இப்ப அதைத்தான் அடுத்த இதுல பேச போறான், ரொம்ப முக்கியமானது. உழைப்புல இது அக்கறையே இல்லை, கவனமே இல்லை. அப்ப இந்த காரியங்கள் எல்லாம் கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னா சாதிக்கிறவர்களா நீங்க இருக்கிற ஒவ்வொருவரும் மாறலாம். வாழ்க்கையில் சாதிக்காம இருந்திருக்கிறவன் சோம்பேறி மட்டும்தான். தன்மையிலையும் மற்றவர்கள் மேலையும் அக்கறை எடுக்காதவன், உழைப்புக்கு மதிப்பு கொடுக்காதவன், பேச்சு சுத்தம் இல்லாதவன். ஆனா நம்ம கிறிஸ்தவர்கள் நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம விசுவாசிகளாக இருந்தா இதுல நம்ம மற்றவங்களுக்கு இலக்கணமா இருக்கணும், இலக்கணமா இருக்கணும். நான் கிறிஸ்தவனாக இருந்து ஒரு அவிசுவாசி இருந்து அவன் 100 மார்க் வாங்கினா 50 மார்க்ஸ் வாங்கினா எவ்வளவு வெக்கக்கடான வேலை. இவ்வளவுதானா கிறிஸ்து செஞ்சிருக்கிறார் உங்க வாழ்க்கையில பார்க்கணுமா இல்லைங்களா? சரி, இப்ப ஜெபம் பண்ணலாம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எவ்வளவோ நடைமுறைக்கு தேவையான காரியங்களை எல்லாம் வேதத்தில இருந்து பார்த்திருக்கிறோம். எப்படி சாதனை செய்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் வாழ அடிப்படை அம்சங்களை எல்லாம் பார்த்து வருகிறோம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, இதுவரையும் சிந்திக்காதவர்களாக நாம் வாழ்ந்திருந்தார், இனியும் திருந்தி சிந்திக்கவும் எங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எப்பவும் ஒரு காரணமாக காட்டி குறை கூறி கொண்டிருக்கிறவர்களாக இல்லாமல் எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் இருந்த பொழுதும் வேத பிரகாரமாக சிந்தித்து ஒழுங்கோடு வாழ்கிறதன் மூலமாக அநேக காரியங்களை சாதிக்கின்ற மக்களாக நீர் எங்களை இருக்க செய்யும். அதற்கான எல்லா தேவைகளையும் நீர் செய்து தந்திருக்கிறீர். எந்த விதமான குறையும் சொல்லாத படிக்க எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். இதையெல்லாம் சிந்தனையோடு செய்கிற பொழுது நாம் பெரிதும் சாதிக்கலாம் என்று அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் பொறுப்போடு வாழவும் நீர் எங்களை வழிநடத்தும் என்று இயேசுவின் பெயரிலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.